தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருக்கிறவர்கள் அவர்கள் போர்களால் தொடர்பு கொள்ளும் போது தன்னுடைய அன்பு வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி அவர்கள் கேட்டுக் கொள்வார்கள். எனவே யாருமே இந்த நேரத்தில் ஒரு மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். தமிழர்கள் மந்தியில் இப்போ தெளிவாக கூறினார். இது போல நம்ம கடந்து வருகிற இடைப்பட்ட நாளில் வெள்ளிக்கிழமைங்க தேசத்தம் என்ற ஒரு தொடர்ச்சி நம்ம தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். அப்ப இந்த தொடர்ச்சி ஏறத்தாழ ஒரு முடிவின் பாகத்தை இந்த நாளில் எட்டியிருக்கிறது. இது ஒரு சின்ன ஒரு தொடர்ச்சி தான். அப்ப இந்த விஷயத்தினுடைய அர்த்தம் என்ன, இந்த பாடத்தினுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும் போது அதுக்கான அந்த ஆதார வசனம் நமக்கு தெளிவாக இதை உணர்த்துகிறது. நீங்கள் யாவரும் இதுவரை பல முறையில் அந்த வசனத்தை நான் வாசித்திருக்கிறதுனால உங்களுக்கு நன்கு தெரியும். எனவே இந்த நாளில் கூட அந்த வசனத்தை வாசித்து அந்த விளக்கத்தோடு கூட நம்ம இந்த பாகத்திற்குள் கடந்து போகலாம். 1 தெசலோனிக்கேயருடைய நிருபம் 4:3 வசனம்.
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவராக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து.
அப்போஸ்தல் பவுல் இந்த இடத்துல ரொம்ப அருமையா சொல்றார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப இந்த பரிசுத்தம் என்பது கம்ப்ளீட் டிவோஷனல் லைஃப். நான் தேவனோடு பண்ணிட்ட உடன்படிக்கையை ஏதோ வார்த்தை அளவிலேயோ இல்ல வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறு பாகத்திலேயோ மாத்திரம் நாம் செயல்படுத்தி விட்டு நின்று போய்விடாமல் நம்முடைய முழு வாழ்க்கையும் உடன்படிக்கை பண்ணதுல இருந்து முழு வாழ்க்கையும் அது தேவனோடு அர்ப்பணம் பண்ணிட்ட ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ வேண்டும். அப்ப இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் அந்த இன்சியலே ஒருத்தர் தெளிவா புரிஞ்சிட்டு வாழ ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னா கூடுமான வரையில் அது முடியறது இல்லை. இது போல தொடர்ந்து சத்தியங்கள் கேட்க கேட்கத்தான் அவருடைய வாழ்க்கையில என்ன ஆகும்னா ஒரு சூரியன் அப்படி பகவி வர மாதிரி அவருடைய ஹோல் லைஃப் வந்து ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளான வாழ்க்கைக்கு அது கடந்து வரும். அதற்கு ரொம்ப முக்கியம் தேவனுடைய சத்தியங்கள். சத்தியங்களை தொடர்ந்து கேட்க கேட்கத்தான் அவங்களுக்குள்ள அந்த உணர்வுகள் வந்து அதிகமாகி தாங்கள் ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு தெளிவான முடிவுக்கு அவங்க வருவோம். ஸோ அந்த ஒரு முயற்சியில தான் இந்த ஆவிக்குரிய பாடத்தை நாம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டவர்கள் அவர்கள் தங்களுடைய முழு வாழ்க்கையும் தேவனுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறோம். அப்ப தேவன் அதுதான் அவர்கள் எதிர்பார்க்கிறார். நீங்க என்ன சொன்னீங்களோ அதை வாழ்க்கையா வாழ்ந்துடும். அப்படி வாழ்றது தான் உங்களை பற்றி என்னுடைய சித்தம். வேற எந்த விதமான திட்டமோ தீர்மானமோ உங்க மேல இல்லை. அப்ப என்னால் அழைக்கப்பட்டிருக்கிற இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய பரிசுத்தவான்கள் அவங்க என்னோடு பண்ணிட்ட அந்த பொறுத்தனையை அவர்கள் வாழ்க்கை முழுக்க அவங்க செயல்படுத்தி காட்ட வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம். அப்ப தேவன் ஒரு விஷயத்தை விரும்புறாருன்னா அதற்கு சாதகமாக அவருடைய தரப்பிலிருந்து எல்லா வித உதவிகள் அவர் செய்வார். அப்ப அவர் செய்யக்கூடிய உதவிகள் கூட எப்படி இருக்கும்னா இந்த அர்ப்பணிப்புக்கு நாம் வளர்கிறதற்கு உதவியா இருக்கு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையினுடைய கான்செப்டை மாத்தணும்னா அர்ப்பணிப்பு வாழ்க்கையை விட்டுட்டு இந்த உலகத்துல வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கவனம் செலுத்தணும்னா அங்க வந்து தேவனுடைய அந்த உதவிகள் சரியா பொருந்துமான பொருந்தா அங்க வந்து நிறைய நிரடல்கள் ஏற்படும். அப்ப சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா மைண்ட் அப்படியே குழம்பும். என்ன இது சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னமோ ஒரு முயற்சி எடுத்தா அது நம்மளுக்கு வாய்க்கிறது இல்லையே பழிக்கிறது இல்லையே நம்ம யோசிக்கட்டும். பட் மெயின் விஷயம் என்னன்னா நம்ம யார் அப்படின்னா நம்ம ஒரு கான்செப்ரேட்டர், தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறவர். நம்முடைய வேலை என்ன, ஒரு கரு உருவாயிருக்கிற மாதிரி அது வளர்ந்து அது டெலிவரி ஆகும். அந்த சிந்தை புது சிந்தை நமக்குள்ள வளர்ந்து முழுமையா நம்மை அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக அது நிலைநிறுத்தி அதற்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம மறிக்கணும். இதுதான் நம்மளுடைய விஷயம். மற்றபடி இந்த உலகத்தை மாத்துறது இல்ல இந்த உலகத்துல பெரியாளா நிக்கிறது இதெல்லாம் தேவன் நம்ம மேல சுத்தம் வைக்கலாம். ஒருவேளை ஒருத்தர் இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டீவியேஷனுக்குள்ள ஒருத்தர் போறார் அப்படின்னா அதுக்கு தேவனுடைய தொடர்புகள் அவருக்கு அது சாதகமா இருக்கார். அப்ப அவர் ஏதோ தன்னிச்சையா போறாத மாதிரி இல்லைன்னா ஒரு வறட்சியை ஃபீல் பண்ணுவார், ஒரு வெறுமையை அவருடைய வாழ்க்கையில ஃபீல் பண்ணுவார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்னா தெளிவா தேவன் சொல்லியிருக்கிறாரு, நீங்க பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே உங்களை பற்றி என்னுடைய சித்தம். அப்ப அந்த சித்தத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லா புரியும் தேவன் நம்ம மேல என்ன பார்வை வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த பார்வைக்கு உகந்தவர்களும் நம்ம வாழணும்னு நினைச்சிட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தோம்னா இந்த ஓட்டம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். எவ்வளவோ வேடு பள்ளங்கள் இருந்தாலும் அந்த சந்தோஷம் வந்து இருதயத்துக்குள்ள இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் தெகைத்து விடப்பட்ட மாதிரி நம்ம இல்லாமல் எவ்வளவோ கஷ்டங்கள் இல்ல கண்ணீர் எப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டாலும் அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை வந்து அது மாறவே மாறும். சோ இதுதான் அப்போஸ்தல் பவுல் கொடுக்குற அந்த விளக்கம் வெளிச்சம். அப்ப இந்த வெளிச்சத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா நம்ம 4 பாகங்களாக அதை பிரிக்கலாம். மாம்சம், குடும்பம், உலகம், ரொம்ப முக்கியமா எக்லீசியா சபை. அப்ப இதுல இந்த நாள்ல நம்ம மூணு வந்து முடிச்சிருக்கிறோம் போன முறை கடந்து வந்ததுல இருந்து. அப்ப இன்று நம்ம கடைசி பாகம் பார்க்கணும் சபை. ஆனா பொதுவா இந்த சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னதான் நினைச்சிருப்போம்னா, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைனா நம்ம வாழ வேண்டியது எங்கன்னா சபை. இப்படித்தான் மெயினா நினைச்சோம், இங்கேயே இருந்துலாம் போல தெரியுது சார், எங்கேயுமே எனக்கு போக பிடிக்கல அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த சப்ஜெக்ட்ல பார்த்தா இது ஃபர்ஸ்ட் நம்ம மாம்சம் அங்க காமிக்கணும், ரெண்டாவது ஃபேமிலி இருக்குது, அப்புறம் இந்த உலகத்தினோட கனெக்ஷன்ல இருக்குது, இப்ப பைனலா தான் எங்க வருதுன்னா சபை. ஆனா இந்த சபை கூட ரொம்ப முக்கியம், அதான் பாக்குறோம். இந்த நாளில் ஏதாவது ஒன்ன கட் பண்ணா கூட அந்த கம்ப்ளீட் என்ற வார்த்தை வந்து அங்க பொருள்படுத்த முடியாது. நாளுமே ரொம்ப முக்கியமானது. அதுல இந்த எக்லீசியா இது நம்ம பைனலா வச்சிருக்கிறதுக்கு இது ரொம்ப கடைசியான ஒரு விஷயம்ன்றது கிடையாது. இத பைனலா வச்சிருக்கிறதுக்கு இதுல இன்னும் சில முக்கியத்துவங்கள் கூட இருக்கு. அந்த முக்கியத்துவங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் போது அது சப்ஜெக்டினுடைய கன்க்ளூஷனாக இருக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணிட்டோம்னா அந்த ஆர்டர்ல இந்த எக்லீசியான்ற பாகத்தை வந்துட்டு நம்ம பைனலா வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப மஸ்ட். ஒருத்தர் வந்து தன்னுடைய ஓட்டத்தை நல்லபடியா ஓடுவதற்கும் தன்னுடைய உடன்படிக்கையின் வாழ்க்கையை நிறைவேற்றத்துக்குள்ள கொண்டு போகிறதற்கும் எக்லீசியா என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா இது கட்டர் இந்த எக்லீசியா விஷயத்த அவர் சாதாரணமா சொல்லல, அவர் மிகப்பெரிய அளவுல அவர் பேசியிருக்கிறார் அவருடைய சபை பற்றி. வசனங்கள் வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷ புத்தகம் 18:20.
ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூறியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார்.
பாருங்க, இது நம் இரட்சகருடைய அருமையான வார்த்தை. என் நாமத்தினாலே இரண்டு அல்லது மூன்று பேர், அப்ப அவருடைய நாமத்தை தரித்தவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ்னா யார்? நம்ம தான். அது நம்ம பார்த்தோம், தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கு, அந்த தலைமையில இருக்கிற ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம தான் கிறிஸ்தவர். அதுதான் சொல்ற என் நாமத்தை கரித்தவர் எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் கூடி இருக்கிறார் பாத்தீங்களா? அந்த அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, தனியா இருந்தாலும் அப்படி அவர் சொல்லல. ஏன்? தலை ஒன்று, சரீரம் சரீரமும் ஒன்றுதான், ஆனா சரீரத்தில் உள்ள அவயங்கள் எவ்வளவு? அவயங்கள் அநேகம். அந்த அவயங்கள் தான் சொல்றாரு, இரண்டு அவயம் மூன்று அவயம் அது ஒன்னா இருந்துச்சுன்னா அங்க நான் வந்துட்டு இருக்கிறேன். இந்த தலையினுடைய கனெக்ஷன் வந்து அங்க காணும். சோ இதுதான் அருமையான ஒரு சத்தியம். நெக்ஸ்ட், அதே கர்த்தர் இயேசு பூமியில தேவன் அவரை அனுப்பிட்டார், அனைத்து வேலைகளையும் அவர் முடித்து பரமேறும் போது அவர் உச்சரித்த வார்த்தை நாம் பார்க்கலாம். லூகா சுவிசேஷ புத்தகம் 24:49.
என் பிதா வாக்குத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள்
என்றார். நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, கர்த்தர் இயேசு அவரு அனைத்து வேலைகளையும் முடிச்சு போகும் போது அவருடைய 3.5 காலங்கள்ல அவரு ஊழியம் பண்ணி உண்மையான அங்கங்களாக தேர்வாக்கப்பட்டுட்டவர்கள் அப்போஸ்தலர்கள் மற்றும் அவரோடு இருந்த சில சீஷர்கள் சில சகோதரிகள் இவர்களை எல்லாம் தொகுப்பா வச்சு அவர் என்ன சொன்னார்னா, நீங்க ஒருமைப்பட்டு இருங்க, நீங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்களோ நீங்க அவ்வளவு பேர் என்ன பண்ணுங்க, ஒன்று சேர்ந்திருங்கள், வேற எங்கேயும் நீங்க கிளம்ப வேண்டாம். அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல தேவனுடைய ஆவி தலை மேல இருக்கிற அந்த ஆவி உங்கள் மேல இறங்கும், அது இறங்குற வரைக்கும் நீங்க வேற எந்த ஒருத்தலையும் ஈடுபட வேண்டாம் என்று சொன்னார். ஆனா பாயிண்ட் நமக்கு வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, அவங்களை நீங்க அவங்கவுங்க வீட்டுல ரொம்ப சேஃபா இருங்க அப்படி அவர் சொல்லணும். அநேக நேரங்கள்ல நம்ம சபை ஆரம்பமாகும் போது கூட பாடங்கள் அநேக சகோதரர்கள் எடுத்தாங்க. எக்லீசியான்ற கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, அது ஒரு அசம்பிளி, அசம்பிளி அது ஒரு கூட்டம். தமிழ்ல அதை சபைன்னு கூட உச்சரிக்கலாம். ஆனா அந்த அசம்பிளி என்னன்னா, அந்த அசம்பிளியில இருக்கிறவங்க ஒன் பர்பஸுக்காக அசம்பிள் ஆயிருப்பாங்க, அதுதான் அந்த சபை அங்கம் என்று நம்ம சொல்ல முடியும். பொதுவா இன்னைக்கு உலகத்துல கூட எத்தனையோ சங்கங்கள் இருக்குது, எத்தனையோ சபை பிரிவுகள் இருக்கு, நாட் ஒன்லி கிறிஸ்டியன்ஸ், இந்துஸ்லயும் சரி பிற மார்க்கத்திலையும் சரி நிறைய சபைகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு சபைக்குள்ள ஒருத்தர உறுப்பினர் ஆகணும்னா அந்த சபையினுடைய கோட்பாடுகளுக்கு உட்பட்டவர் அவர் இருப்பார், அப்பதான் அவர் மெம்பர் ஆக முடியும். சோ இதே மாதிரிதான் இது பரலோகத்தினுடைய எக்லீசியா, பரலோகத்தினுடைய அசம்பிளி. அந்த பரலோக வாய்ப்புக்கானவர்கள், அந்த அழைப்பை பெற்றவர்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று இரண்டு பேராக கூடி அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுக்கு தான் பேர் என்னன்னா எக்லீசியா என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டு ஒரே பர்பஸுக்காக. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒருவேளை வயசுல இல்ல பல்வேறு தகுதிகள் வித்தியாசமானவங்களா இருந்தாலும் அவர்கள் பெற்றிருக்கிற அந்த அழைப்பு வந்துட்டு சேரும், அந்த அழைப்புல வந்துட்டு எந்த மாற்றமே கிடையாது. சோ இதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம்னா எந்த விதத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒரே சரீரத்துல அங்கமாக போறவர்கள். அது மட்டும் இல்ல ஒரே சரீரத்திற்கு கீழான தலைக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புல இருக்கிறவங்க. அப்ப அதனாலதான் நம்மளுக்கு என்ன பேர்னா எக்லீசி சபை. அப்ப இந்த சபை பத்தி தான் அவர் சொன்னாரு, என் நாமத்தினால இரண்டு அல்லது மூன்று பேர் கூடி இருந்தா, தனியா இருந்தா அப்படின்னு சொல்லவே இரண்டு அல்லது மூன்று பேர் அவங்க கூடி இருந்தாங்கன்னா அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். அந்த தலையினுடைய தொடர்பு, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய ஆளுகை வந்துட்டு அவசியம் காணப்படும். இதே விஷயத்துல அவர் சொன்னார், ஹோலி ஸ்பிரிட் வாங்கினா கூட அந்த ஆவி இறங்கும் போது கூட அன்னைக்கு இருந்துட்டு அவர் சரீரமாக கூடிய வாய்ப்பு இருந்துட்டவங்க எல்லாம் அவங்க ஒன்று சேர்ந்து காணப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். இது ஒரு முக்கியமான ஏற்பாடு. நம்ம இந்த பூமியில அந்த பரலோக வாய்ப்பை பெற்றுட்டு நம்ம வாழ்வதற்கு இது ஒரு முக்கியமான ஏற்பாடு. எக்லீசியா, எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட் மாத்திரம் இல்ல அப்படின்னா இந்த பூமியில ஒருத்தர் கூட இந்த பரலோக வாய்ப்புக்குரியவரா அவர் ஓடி இருக்க முடியாது. இது அப்படிப்பட்ட விஷயம் இந்த எக்லீசியாவுடைய காரியம். வசனங்கள் வாசிக்கலாம். தொடர்ந்து இது சம்பந்தமாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்துல 20வது அதிகாரம் வசனம் 28.
ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள்.
ஆமா, அப்ப அந்த இடத்துல பார்க்கிறோம் அந்த தேவன் என்ற வார்த்தை வந்து அது ஒரு சரியான மொழிபெயர்ப்பு இல்ல. அந்த இடத்துல நம் கர்த்தர் வரணும், உங்களை குறித்தும் கர்த்தர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. ஏன்னா சரீரம் யாருடையது? தலையினுடைய. தேவனுடைய திட்டம் தான், அதெல்லாம் எந்த மாற்றம் இல்ல. ஆனா சரீரம் வந்து யாருக்கு, யாரு யாருடையது? தலை, தலையோடு இணையக்கூடியது. சோ அந்த தலை வந்து அவர் தன்னுடைய ஜீவன் கொடுத்தார். கர்த்தர் இயேசு அவர் கொடுத்துட்ட அந்த ஜீவன் அதனுடைய ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் சுவிசேஷ யுகத்துல சபைக்கு அது போய் சேரும். சோ அதனாலதான் பாக்குறோம் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. அப்ப இது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்று நம்ம பார்க்கணும். இந்த சபை அவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட ஒன்று. எப்படி இதை சொல்லலாம்? இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறோம்னா அதற்குரிய தகுதி நம்மளுக்கு யார் மூலம் கிடைத்ததுன்னா கர்த்தர் இயேசு மூலம் கிடைக்கும். தேவன் திட்டம் வச்சார். ஆனா கர்த்தருக்குரியவங்களா இல்ல இந்த வாய்ப்புக்குரியவங்களா நம்ம வரணும்னா முதல்ல நம்முடைய பாவங்கள் என்ன ஆகணும்னா மன்னிக்கப்படும். ஒரு நீதியின் பத்திரம் வந்துட்டு நம்மளுக்கு அவசியம். இல்லைன்னா தேவனுடைய பார்வையில நம்ம ஒரு அபாத்திரர்களாக நிற்போம். அப்ப நம்மளை தகுதிப்படுத்தினது எது? கர்த்தரோடு கூட அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனுக்குள்ள, ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வருகிறதற்கு நம்மை தகுதிப்படுத்தினது எது? அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜஸ்டிபிகேஷனுக்கான 5 விஷயம் பாயிண்ட். அப்ப அந்த 5ல பார்க்கும்போது அந்த 5 அதுல அந்த கடைசியை தவிர்த்து மற்ற 4 நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா கர்த்தர் இயேசு மூலமாய் நமக்கு கிடைக்கும். அவருடைய ரத்தத்தின் மூலமாய், அவர் கொடுத்துட்ட அந்த ரிசரக்ஷன், அந்த உயிர் தெழுதலின் மூலமாய், இப்படி அநேக வழிகள்ல நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இதைத்தான் இந்த இடத்துல சிம்பிளா அப்போஸ்தல் பவுல் சொல்றாரு, தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அப்ப ஒருத்தர் சபை அங்கமாக, சபை உறுப்பினராக நிக்கிறாரு, உண்மை சபைக்குள்ள ஒருத்தர் ஒரு அங்கமாய் காணப்படுகிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த சபை கர்த்தர் இயேசுவினுடையது, அவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாயிட்ட சபை. அது வந்து அவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபை என்று இந்த இடத்துல பார்ப்போம். அப்ப இதெல்லாம் ஏன் பேசுறோம்னா இந்த சபை பற்றிய சத்தியம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கு முன்னாடி அநேக தலைப்புகள்ல நீங்க கேட்டிருப்பீங்க இந்த சபை இது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு. இப்ப அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி இந்த தேவ திட்டம் பாடத்துல இப்படிப்பட்ட இந்த சபை மத்தியில கூட ஒரு கான்சன்ட்ரேட்டட், ஒரு உண்மையான சகோதரன் சகோதரி அவர் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது, அவர் வாழ வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த காரியம் அது ஏதோ ஒரு அப்பாற்பட்ட விஷயம் கிடையாது. இங்க அவர் இருக்கக்கூடிய நிலையும் அவர் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறதற்கு அது உதவி செய்யும். ஒருவேளை இந்த சபை மத்தியில அவர் இருக்க வேண்டிய விதங்கள்ல இருக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய தாக்கம் எங்க அதிகம்னா நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் அப்படின்ற அந்த தேவனுடைய சித்தத்துல ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும். இது நேர் ஆப்போசிட், ஒருத்தர் தன்னுடைய ஓட்டத்தை நல்லபடியா முடிக்கணும்னா எப்படி இதுவரையில மூணு பார்ட்ல அவர் சரியா நடக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த எக்லீசியா விஷயத்துல கூட ரொம்ப கரெக்டா நடக்கும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு ஒரு மனுஷனுக்கு அநேக அவருடைய பலன்கள் எல்லாம் செலவாகுதுன்னு வைங்க. அவர் அவருடைய ஸ்டெமினா, பாடியில் உள்ள ஸ்டெமினா வீக் ஆகுதுன்னா அவர் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா அவர் பலன் வாங்கக்கூடிய இடம். இன்னும் சிம்பிளா சொல்ற ஆகாரம். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு, ரொம்ப பாடுபடுறாரு அப்படின்னா அவருக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா அவர் ஆகாரம் வாங்கக்கூடியது ரொம்ப முக்கியம். உட்காந்து சாப்பிடக்கூடிய நேரம் இல்லைன்னா ஜூஸ் இந்த மாதிரி அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை அந்த விஷயங்களும் அவர் வாழ்க்கையில கட்டாயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவர் ரொம்ப லாஸ் ஆயிடுவாரு. இதே மாதிரி ஆவிக்குரிய விஷயத்துல மாம்சத்துல நம்ம எவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். இந்த சத்தியத்திற்குரியவங்களா நிக்கிறதுக்கு எத்தனையோ பாவங்களுக்கு எடுத்த விஷயத்துல, எத்தனையோ பலவீனங்களுக்கு எடுத்த விஷயத்துல போராடிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா போராடணும். கடைசி வரை ஃபேமிலியில எத்தனையோ ட்ரபிள்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்துல பார்க்கும்போது எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு, தொழில் ரீதியா, படிப்பு ரீதியா, எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம போராடுறோம். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த மூணு சேனலும், மாம்சம், ஃபேமிலி, உலகம், இந்த மூணு சேனல்லையும் பாத்தீங்கன்னா எந்த இன்கம் கிடையாது. நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஃபுட்டு நம்ம சொல்ல முடியாது. சில நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா சில பாடங்கள் தேவை நம்ம கொடுப்பாரு. ஆனா மற்றபடி ஸ்பெஷலா சொல்ற மாதிரி சில இன்கம் நம்மளுக்கு கிடையாது, அல்லது இன்புட் நம்மளுக்கு கிடையாது. ஆனா எக்லீசியா இதுக்குள்ளதான் தேவன் வச்சிருக்கிறாரு. நம்ம ஓட்டத்தை நம்ம முழுமையா நம்ம ஹோல் லைஃப்ல நம்ம செயல்படுத்துவதற்கு நமக்கு வேண்டிய போஷாக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேனல் எதுனா எக்லீசியா. ஒருவேளை இந்த எக்லீசியால அல்லது அந்த ஒரு எக்லீசியா ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லைன்னா நம்ம ரொம்ப வீக் ஆயிடும். அதனாலதான் சொன்னாரு, என் நாமத்தினால இரண்டு அல்லது மூன்று பேர் இருந்தீங்கன்னா அங்க நான் இருப்பேன். அங்க இருப்பேன்னா இருந்து என்ன பண்ணுவார்? சரீரத்திற்கு தேவையான பலனை அல்லது வழி நடத்துதலை அந்த மைண்ட் கொடுக்கும். அந்த கிறிஸ்துவினுடைய சிந்தை அவங்களுக்கு வெளிப்படும். கர்த்தர் விரும்புகிற விஷயங்கள் அங்க வெளியாகும். சில ஆறுதல் அங்க கிடைக்கும், சில பலப்படுத்துதல் அங்க கிடைக்கும், சில வழி நடத்துதல் அங்க கிடைக்கும். சகோதரர்களாக ஒருமித்து இருக்கும் போது ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஈவன் கர்த்தர் இயேசு கூட நம்ம பார்க்கிறோம் கெத்தமனை தோட்டத்துல அப்படித்தான் பாக்குறாரு. அவருடைய அந்த கடைசி மணி நேரங்கள்ல அருமையா சில சீஷர்களை தன்னோடு கூட இணைத்து அவர் சொல்றார், நீங்க என்னோடு கூட ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாது. ஆனா அவருக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல. ஏன்னா அவர் தலை தனியா தான் போராடி ஆகும். ஆனா யோசிச்சு பார்த்தா சரீரம், சரீர அங்கங்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இரண்டு அல்லது மூன்று பேர் நீங்க ஒன்றுபட்டு இருங்கள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் அது 144,000 பேர் மகிமேல, அவங்க 144,000 பேர். ஆனா அதற்கான வாய்ப்புகள் பார்க்கும் போது இது பரவலாக கடந்து போகுது. அப்ப அப்படி இந்த வாய்ப்புக்குள்ள வர ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நல்லா புரிஞ்சுக்கணும், எக்லீசியா என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு ஒருவேளை எக்லீசியா மாத்திரம் கட்டாச்சு, இல்லைன்னா எக்லீசியா இந்த அரேஞ்ச்மெண்ட் கூட நமக்கு எந்த கான்டாக்ட் இல்லாம இருந்துச்சுன்னா நிச்சயமாக வீக் ஆயிடும். நம்மளுக்கு ஃபீடப்பே அது இல்லாம போய்விடும். சோ அந்த வகையில பார்க்கும்போது அதனாலதான் தேவன் அவருடைய திட்டத்துல அவருடைய குமாரன் மூலம் சபை அவர் ஏற்படுத்தினார். ஏற்கனவே அந்த ஒரு வார்த்தை, ஒரு ப்ராமிசஸ் அவர் கொடுத்தார், ஒரு வாக்கு தத்தமே கொடுத்தார், நீங்க கூடி இருந்தீங்கன்னா அங்க நான் இருக்கேன். அது நிச்சயமா இப்போ உங்களுடைய அனுபவத்துல கடந்து வந்த காலங்களை திருப்பி பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் ஆகும். எத்தனை முறை தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாக கூடி அவர்கிட்ட இருந்து வழி நடத்துதல் வாங்கியிருக்கிறோம், அவர்கிட்ட இருந்து அந்த போஷாக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் என்னன்னா அந்த மேத்யூ 18 நம்ம பார்த்துட்டு அந்த வார்த்தையினுடைய நிறைவு, அந்த வாக்கு தத்தத்தினுடைய நிறைவு. அதே சமயத்துல இது தேவன் அவர் குமாரன் மூலம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். தேவன் அவர் செய்யறார் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் ஒருத்தர் இருக்கிறார், எதிரி ஒருத்தன் இருக்கிறான, சாத்தான். அப்ப இந்த சாத்தான் சும்மா இருப்பானா அப்படின்னா இல்ல, அவனுக்கு நல்லா தெரியும் இவங்களுக்கு இந்த எக்லீசியா தான் ரொம்ப முக்கியம். அப்போ இதுலதான் நம்ம என்ன பண்ணணும், இவங்க மத்தியில சில குழப்பங்கள் ஏற்படுத்தணும், இல்ல சில தடைகள் நம்ம ஏற்படுத்தணும், சில இடையூறுகள் நம்ம ஏற்படுத்தணும். மற்ற எல்லாத்திலையும் ஃபேவர் பண்ணிடலாம், மாம்சத்துல குடும்பத்துல உலகத்துல கூட எல்லாம் ஃபேவர் பண்ணிடும். பட் எக்லீசியா படுத்த விஷயத்துல எங்களை டவுன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எங்க ஓட்டம் என்ன ஆயிடும், டவுன் ஆயிடும். இது வந்து தீய சக்திகளினுடைய எண்ணம். வசனம் வாசிக்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 16:18.
மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை.
பாருங்க சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. முதல்ல சபை பத்தி ஜீசஸ் வாய் திறந்து பேசின ஒரு ட்ரூத், சத்தியம் ஃபர்ஸ்டா கட்டர் ஏசு வாய் திறந்து பேசுற இந்த சபை உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன வீட்டில் போய் ஃபாலோ கிளாஸ் நோட்ஸில் சபை பாகம் 1, கிறிஸ்துவின் சபை பாகம் 1, 2, 3 அதில் எடுத்திருக்கோம். அதில் இந்த சம்பவத்தை வந்து டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். அநேக கிறிஸ்தவ நண்பர்கள் இதை தவறான வகையில் புரிந்து கொள்கிறான். அந்த இடத்துல வரக்கூடிய 2 கிரேக்க வார்த்தை பெட்ரோஸ் பெட்ரா, இந்த 2 வார்த்தையினுடைய பொருள் தெரியாமல் பேதுரு மேலதான் சபை கட்டுவதாக கர்த்தர் சொன்னதாக தவறாக நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர் சொன்னது என்னென்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு அறிக்கையிட்ட அந்த சத்தியம், அந்த ட்ரூத், ஏசு தேவகுமாரன், அந்த தேவகுமாரனை அஸ்திபாரமாக கொண்டுதான் என்ன ஆகும்னா சபை கட்டப்படும். அதுதான் சொன்னார், இந்த கல் நீங்க சொல்லிட்ட இந்த சத்தியம், நீங்க சொல்லிட்ட அந்த சத்தியத்தின் மேல நான் என்ன பண்ணுவேன்னா சபையை கட்டுவேன் அப்படி அவர் சொன்னார். பட் அவர் கட்டுவேன்னு சொல்லிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல, கூடவே இன்னொரு வேர்டு சேர்க்கிறாரு, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், பாதாளத்தின் வாசல்கள் முயற்சி எடுக்கும், இதை நம்ம எப்படியாவது என்ன பண்ணிடலாம், கட்டுமான வேலை நடைபெறாதபடிக்கு தடுத்துடலாம், இதை கவுத்தி போட்டலாம்னு முயற்சி எடுக்கும். ஆனாலும் என்ன பிராமிஸ் பண்றாருனா ஜெயம் எடுக்காது. அப்ப இந்த பாய் நம்ம அநேக சப்ஜெக்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம், நீங்க கூட இப்ப அதை கற்றுக்கொள்ளலாம். அந்த விஷயம் என்னன்னு, இந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட கர்த்தருடைய முதலாவது வருகையின் காலத்திலிருந்து வரலாறுகளை நீங்க திருப்பி பார்த்தா, இந்த உண்மை சபையை அழித்து விடுவதற்கு பல முயற்சி நடந்துச்சு, பல முயற்சி நடந்துச்சு. அது பரவலா இன்னைக்கு நம்ம காலகட்டங்கள்ல இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் வரலாற்றுல இருந்திருப்பாங்களா தெரியாது. சில அநேக நூற்றாண்டுகள் நம்ம திருப்பி பார்த்தோம்னா இங்க நம்ம எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோமோ உலகத்திலேயே மொத்தம் அவ்வளவு பேர் தான் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ரீதியிலாம் சபை வந்து நசுக்கப்பட்டுச்சு, உண்மை சபை. பட் ஒரே ஒரு பாயிண்ட் உண்மை, அப்படி நசுக்கப்பட்டாலும் ஒருத்தர் கூட இல்லாத அளவுக்கு வரலாற்றுல என்ன பண்ணிருக்க முடியாதுன்னா சூழல்கள் இருந்திருக்க முடியாது. ஏதோ ஒரு செயின் லிங்க்ல தேவன் எங்கேயோ ஒருத்தரை வச்சு என்ன பண்ணுவார்னா அந்த சபையினுடைய தொடர்ச்சி, அந்த லிங்க் கட்டாயிராதபடிக்கு அவர் கண்டினியூ பண்ணியிருப்பாரு. அதுதான் அவர் சொல்றார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, நிச்சயமா கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக பாதாளத்தினுடைய வாசல்கள், அப்படின்னா பாதாளம்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னா மரணத்தினுடைய இடம், மரித்தவர்களுடைய இடம். ஆனா சபை எப்படிப்பட்டது, ஜீவன் உள்ளது, பரலோகத்தில நிலையான நிலைமைக்கு, உயிர் பெற்றிருக்கிற நிலைமைக்கு உயர்த்தப்பட போகணும். அப்ப அதை பாதாளம் அப்படின்னா அந்த சபையை அழித்து போடக்கூடிய முயற்சிகள், அதான் பாதாளத்தினுடைய வாசல்கள். அப்ப அந்த மரணத்தினுடைய அதிகாரி சாத்தான், அது நமக்கு நல்லா தெரியும். இப்ப அவனுடைய தலையீடு கர்த்தர் அவர் கட்டுறார் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா சாத்தான் எப்படியாவது இதை கெடுத்து போடுறதுக்கு முயற்சி எடுப்பான். அதனாலதான் யோசிச்சீங்கன்னா இன்னைக்கு பிற மார்க்கங்களை விட நம்ம கிறிஸ்டியன்ஸ்ல அநேக டிவிஷன்ஸ், அநேக டெனாமினேஷன்ஸ் வந்து அது அதிகமா இருக்கு. சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, உண்மை இல்லதென்று அறியாத படிக்கு சாத்தானுடைய தந்திரமான யோசனைகள் அல்லது வேலைகள், இப்படிப்பட்ட விஷயத்தை. ஆனா இவைகள் எல்லாம் நம்ம பார்க்கும் போது ஒரு உண்மை சபை வகுப்பா அவர் தெளிவா புரிஞ்சுக்கணும், எக்லீசியா என்பது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல இந்த எக்லீசியா விஷயத்திற்கு அடுத்த காரியங்கள்ல சாத்தானுடைய தாக்கங்கள், அவனுடைய பின்னணிகள் ரொம்ப பயங்கரமான முறையில அது நடக்கும். ஃபர்ஸ்ட் நமக்குள்ள ஒரு பாயிண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், சபை ஐக்கியம், சபையோடு இருக்கிற தொடர்பு என்பது என்னுடைய கான்சன்ட்ரேஷன் லைஃபை நான் நிறைவேற்றுகிறதற்கு மஸ்ட், அவசியம். சபை இல்லாதபடிக்கு, சபை ஐக்கியம் இல்லாதபடிக்கு ஒருத்தர் இந்த ஓட்டத்தை ஓட முடியாது. ஏன், எந்த வசனத்தை வச்சு சொல்றோம், பவுல் சொல்றாரு, தேவன் அல்லது கர்த்தர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்தது எது, இந்த சபை. எங்கே நாமத்தினாலே இரண்டு அல்லது மூன்று பேர், ஒருத்தர்களை வார்த்தை யூஸ் பண்ற இரண்டு அல்லது மூன்று பேர் கூடி இருக்கிறீர்களோ இல்ல கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன். வார்த்தைகளை வச்சு பார்க்கும் போது சபை, அந்த சபையினுடைய உறவு, அதோடு இருக்கிற தொடர்புகள் என்பது ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்க இருந்துதான் நம்மளுக்கு ஒருவேளை மாம்சத்துல நம்ம வீக்கா இருக்கிறோம்னா இங்க இருந்துதான் நம்ம ஆகாரம் வாங்கலாம், ஆவிக்குரிய ஆகாரத்தை வாங்கி நம்ம போர் தொடுக்கலாம். ஒவ்வொரு வாரமும் நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டு கடந்து போகும்போது இந்த உலகத்துக்கு அடுத்த விஷயங்கள், ஃபேமிலி விஷயங்கள்ல நசுக்கப்படலாம். அப்ப ரொம்ப நம்மளுடைய ஸ்டெமினா இழந்துடும், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி போயிடும். பட் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது இங்கதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த எனர்ஜி கிடைக்கும். பர்சனலா கூட நம்மளுக்கு தேவனோடு வைக்கிற லிங்க் அவசியம். பட் நான் சப்ஜெக்டுக்கு ரிலேட்டடா பாயிண்ட் கொண்டு போறேன், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க தேவனுடைய சமூகத்துல வந்து நம்ம வாங்கக்கூடிய இந்த பலப்படுத்துதல் சாத்தான் என்ன பண்ணுவானோ, அப்ப இதை கட் பண்ணிட்டா, இதுல இவர்களுக்கு இடைவெளி ஏற்படுத்திட்டா, இதுக்கு பலவிதமான காரணங்கள் யோசனைகள் இருந்தாலும் இது அவனுடைய மெயின் விஷயம் என்ன, இதை கட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா முடிச்சு. இவங்க மற்ற எல்லா விஷயத்துல இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிரும்னா அவர்களை கீழான நிலைமைக்குள்ளாக இல்லைன்னா ஒரு டெத் கண்டிஷனுக்குள்ள அவங்களை கொண்டு போயிடும். சோ எனவே நம்ம புரிஞ்சுக்கணும், என்னைக்குமே தேவ சமூகம் என்பது, கர்த்தருடைய சகோதரர்களோடு இருக்கிற ஐக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமான ஒன்று. அதை நம்ம மறந்துடவே கூடாது. அந்த ஐக்கியங்கள் என்பது சம்டைம்ஸ் எப்படி நம்ம விளக்கம் கொடுக்கலாம்னா, இது போல சபையா கூடி வந்திருக்கும் போது மாத்திரம் கிடையாது. சில நேரம் ஆவிக்குரிய சகோதரர்களாக சகோதரிகளாக நம்ம ஒரு இடத்துல சந்திக்கிறோம், ஒருவரோட ஒருவர் தொடர்பு வைக்கிறோம் அப்படின்னா அப்ப கூட அது சபை என்ற வார்த்தைக்கு தான் அர்த்தமாகும். போன் மூலமாவோ இல்லை நேர்லேயோ நம்ம தொடர்பு வைக்கிறோம்னா அப்ப கூட சபை என்ற வார்த்தைக்கு தான் அது அர்த்தமாகும். ஸோ அதெல்லாம் மறந்துடக்கூடாது. எனவே நம்மளுடைய லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் கான்டாக்ட் என்பது ரொம்ப முக்கியம். சகோதர சகோதரிகளோட நம்மளுக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஸி, அதிகமான வேலை பழுக்களுக்கு மத்தியில, ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ விதமான பொறுப்புகளுக்கு மத்தியில, ஒருத்தர் இது போல ஒரு ஆவிக்குரிய முறையில தொடர்புகளை அதிகமாக வைக்கிறது என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா மறந்துடக்கூடாது, இது அவசியம். இது இல்லாம நம்மளுடைய ஓட்டத்தை வந்து நம்ம வெற்றிகரமா ஓட முடியும். சோ இது இந்த எக்லீசியா விஷயத்துல நம்ம வலியுறுத்தக்கூடிய முதலாவது பாயிண்ட். இந்த பாயிண்ட் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம சப்ஜெக்டினுடைய விஷயத்தை நம்ம தெளிவா அவங்க மத்தியில வைக்கிறோம். இந்த எக்லீசியாக்குள்ள நம்ம இருக்கணும் என்பதற்கு நம்ம இவ்வளவு நேரம் பேசணும், இது ரொம்ப அவசியம் என்பதை பார்த்துட்டோம். ஆனா இப்ப பாயிண்டே என்ன, தேவ சித்தம், தேவ சித்தம். அப்ப இந்த எக்லீசியாவுக்கு மத்தியில ஒருத்தர் தேவ சித்தம் செய்யக்கூடியவரா, இதுதான் விஷயம். தன்னுடைய மாம்சம் இருக்குது, இந்த மாம்சம் பொல்லாதது. ஆனா என்ன செய்ய வேண்டியது இருக்கு, ஒருத்தர் புது சிந்தை வாழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த புது சிந்தையை வைத்துக்கொண்டு இந்த மாம்சத்தை மேற்கொண்டு இந்த கையையும் காலையும் அந்த புது சிந்தை சொல்றதுக்கு இயங்க வைக்கணும். இதுதான் வந்து போராட்டம் வா. இதே மாதிரிதான் ஃபேமிலியில தேவன் வச்சிருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை வச்சுக்கொண்டு எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சத்தியத்தை விட்டு பின்வாங்காதபடிக்கு அந்த ஃபேமிலிக்கு மத்தியில ஒரு சத்தியமான நடந்து கொள்ள வேண்டிய நடத்தை இருக்குது. அதுதான் குடும்பத்துக்கு அடுத்த விஷயம். சேம் விஷயம் உலகத்திலேயும் நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம், மாம்சத்துல ரெண்டு பாட்டு, ஒண்ணு தேவனுக்குரியவங்கள வாழ முடியும் இல்லைன்னா தேவனுக்கு அற்றவங்களா வாழ முடியும். ஆனா தேவன் என்ன விரும்புறாரு, அந்த மாம்சத்துக்குள்ள கூட நீ யாரா இருக்கணும்னா ஒரு புது சிருஷ்டியா நடந்து காமிக்கும். இதுதான் தேவன் சொல்றார், நீங்க பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கும். ஃபேமிலியில கூட ஆவிக்குரியவங்கள இல்லாமல் வாழலாம், ஆவிக்குரியவங்களாகவும் வாழலாம். ஆவிக்குரியவங்களா வாழணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா தேவன் அதுதான் சொல்றாரு, அதுதான் என்னுடைய சித்தம். உன்னுடைய டியூட்டி என்ன, உன்னுடைய பொறுப்புகள் என்ன, அதே சமயம் சத்தியத்தின்படி நீ நிற்க வேண்டிய ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன, இதில் நீ தெளிவா நிற்கணும். சோ இதுதான் பாக்குறோம் ஃபேமிலியில. சோ இதே விஷயம் தான் உலகத்துல நம்ம வேலை செலவுகள், படிக்கிற விஷயங்கள், சமுதாயத்தோடு வைக்கிற தொடர்புகள், எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு கான்சன்ட்ரேட்டடா நடந்து கொள்ள வேண்டும். சோ இதே பாயிண்ட் தான் இப்ப எக்லீசியால. அப்ப எக்லீசியாக்குள்ள கூட ரெண்டு நிலைகள் இருக்கு. ஒன்னு, தேவன் விரும்புகிறபடி, தேவன் சித்தத்திற்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ளுகிற நடத்தை. இன்னொன்று, நமக்கு தோணுகிறபடி நாம் செய்து கொள்ளக்கூடிய இல்ல நடந்து கொள்ளக்கூடிய நடத்தை. எல்லா பாகத்திலையுமே இந்த ரெண்டை நம்ம பொருத்தி பார்க்கலாம். பட் தேவன் நினைக்கிறது என்னன்னா, என்னுடைய சித்தம் நீங்க பரிசுத்தம் உள்ளவங்களா, ஒரு கான்சன்ட்ரேட்டர், ஒரு தேவனோடு உடன்படிக்கை பண்ணவராய் இருந்தால் அவர் கர்த்தருடைய சபைக்குள்ள தேவன் அவரை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு, ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை அவர் புரிந்து கொண்டு என்ன செய்யணும்னா நடக்க வேண்டும். எப்படி மற்ற எல்லா இடங்களையும் நம்ம தேவ சித்தம் செய்ய முடியாதபடிக்கு நம்மளுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வருதோ அதே மாதிரி கர்த்தருடைய சபைக்குள்ள கூட வரும். அதுதான் சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆனால் சகோதர சகோதரிகளே, அதை நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு அங்கமும் தெளிவா உணரணும். நான் என்னுடைய உடன்படிக்கை நிறைவேற்றுகிறதற்கு எக்லீசியால கூட நான் தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவனாக நான் இருக்கணும். நான் ஒரு அப்படிப்பட்ட பாத்திரமாக நான் காணப்பட வேண்டும். ஏன்னா நிறைய நேரம் என்னன்னா நம்மளுக்கு மற்ற எல்லா இடங்கள்ல தான் பிரச்சனைகள் அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்த வந்து மறந்துடும். ஆனா மறந்துடக்கூடாது. சாத்தான் வந்துட்டு அவன் வந்து பல வகைகளில் சுத்திக்கிட்டே தான் இருப்பான். எங்க 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 அவனுடைய ரவுண்ட் அப் போய்கிட்டே இருக்கு. ஒரு அவன் வந்து என்னன்னா ஒரு 360 சுத்துவார், 360 டயால சுத்துவான். மாறாக ஏதோ ஒரு பாதி 90 இல்லைன்னா ஒரு 180 நிறுத்துறது ஃபுல் ரவுண்ட் அப். தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு, நீ கம்ப்ளீட் டிவோஷன் லைஃப், உன்னோட ஹோல் லைஃப் நீ தேவனுக்குரியவனா வாழ்ந்து காமிக்கும், உடன்படிக்கக்கூடியவனா வாழ்ந்து காமிக்கும். சோ இவன் என்ன பண்றான்னா அதே அளவுல சுத்துறான், சுத்தி எப்படியாவது கீழே கவுத்தலாமா பாஸ். ஸோ அந்த முயற்சிகள்ல கர்த்தருடைய சபைக்கு எடுத்த விஷயங்கள்ல கூட அந்த மூமெண்ட் நடக்கும். ஆனா ஈச் எவ்ரிவன், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தேவனுடைய ஆவியில சத்தியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ளும் போது நாம் தேவனுடைய திட்டம் என்ன என்பதை உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய சபைக்கு மத்தியில நாம் நடந்து கொள்ளலாம். அதற்கு முதலாவது பாயிண்ட் என்னன்னா, வசனம் படிக்கலாம், கலாத்தியர் முதல் கலாத்தியர் 5 முதல் வசனம்.
ஆனவரியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தை நுகர்ந்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள்.
பாருங்க, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கிட்ட சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்க. நம்ம நேரடியா பாயிண்ட்ல நம்ம வரோம். கர்த்தருடைய சபைக்கு எடுத்த விஷயத்துல ஒரு சகோதரன் சகோதரி நடந்து கொள்ள வேண்டிய நிலை என்பது ரொம்ப முக்கியம். அப்படி நடந்து கொள்ளுகிறதற்கு எது ரொம்ப அவசியம், அப்படி நடந்து கொள்ளாமல் போவதற்கு எது காரணம், இது ரெண்டுத்துக்குமே ஒரே பதில் என்னன்னா கிறிஸ்து நமக்கு உண்டாக்கிட்ட சுயாதீனம், லிபர்டி, சுயாதீனம். அப்ப சுயாதீனம் என்ற வார்த்தையின் அர்த்தம் நமக்கு புரியலைங்களா, விடுதலை. நம்ம எந்த அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவங்க கிடையாது. இதே நீங்க நாமினல் கிறிஸ்டியன்ஸ்ல பாத்தீங்கன்னா இது நேர் ஆப்போசிட்டா இருக்கும். என்னன்னா யாரா ஒருத்தர் இருப்பா, அந்த ஒருத்தருடைய அசைவுகளுக்கு தகுந்த மாதிரி ஹோல் அசம்பிளி என்ன ஆகும்னா இருக்கும். டோட்டலே அவருக்கு அவர் கையில தான் சுவிட்சி போட்டு ஆன் பண்ண, ஆன் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரி அவருடைய இதுலதான் இருக்கும். பட் இது அப்படி இல்லை. இப்ப உண்மை சத்தியத்துக்குள்ள வந்த உடனே இது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கு, சுயாதீனம். அப்ப இந்த சுயாதீனம் என்பது கர்த்தர் மூலம் நமக்கு கிடைச்சிட்ட ஒன்று, விடுதலை. நம்ம எதற்கும் அடிமைப்பட்டவர்கள் கிடையாது, நம்ம ஒரு சுயாதீனம் உள்ளவர்கள். இங்க வந்து இவர் பெரியவர் அவர் சின்னவர் இந்த ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அனைவரும் சேர்ந்ததுதான் என்னது, ஒரு சரீரம். அந்த ஒரு சரீரத்திற்கு ஒரு தலை இருக்குது, அந்த தலை தான் இந்த சரீரத்திற்கு யாருன்னா அதிகாரி. மற்றபடி இந்த சரீர அவயங்கள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா சுயாதீனம் உள்ளவைகளாக இது இருக்குது. இப்ப நம்ம பேசும்போது நான் வாய் அசைக்கிறேன்னா இந்த வாய் அசைக்கிறதற்கு நான் கால் கிட்ட கேட்டுதான் வாய் அசைக்கிறேன். கால் நான் வந்து வாய் அசைக்கலாமா வேண்டாமா, இல்ல வாய் அசைங்குது. கை நான் இப்படி சிக்னல் காட்டேன்னா கை சிக்னல் காட்டுது. எப்படி எப்படி பாடியில ஒவ்வொன்றுக்கும் அந்த சுயாதீனம் இருக்குது. தலையிலிருந்து என்ன கமாண்ட் வருதோ அந்த கமாண்டை உடனே கேட்ச் பண்ணிட்டு இது இயங்கும், ஒவ்வொரு அவயமும் இயங்கும். இதே மாதிரி தான் பாக்குறோம், ஆவிக்குரிய முறையில எக்லீசியால இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் சுயாதீனம் பெற்றவர்கள். அவர் யாராக உண்மையான உடன்படிக்கை செய்தவரா இருந்தால் போதும். அவர் ஒருவேளை ரொம்ப லோ லெவல்ல இருக்கிறாரு எஜுகேஷன்ல, பரவாயில்ல. வயதுல ரொம்ப சின்னவரா இருக்கிறார், பரவாயில்ல. உண்மையிலே அர்ப்பணிப்புக்குள்ள வந்துட்டாரா, அவருக்கு இருக்குது அந்த லிபர்டி. அது எதன் மூலம் கிடைச்சதுன்னா கிறிஸ்து மூலம் கிடைத்தது, கிறிஸ்து மூலம் கிடைத்தது. இதுதான் வந்துட்டு அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியருக்கு எழுதினார். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்போ அடுத்து கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா எதிரி என்ன பண்ணுவானா, கிறிஸ்து என்ன கொடுத்தாரோ அதை வச்சு என்ன பண்றது நம்மள கவுத்து. கிறிஸ்து தான் உண்டாக்கினார் எதை, சபை கட்டுவே, அப்படியா கட்டுங்க அப்படின்னு ஒரு ரெண்டு நூற்றாண்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டான், அந்த அந்த சபையினுடைய நிர்வகிப்பை யார் கையில் எடுத்துக்கிட்டான், அதே சபை கிறிஸ்டியன் அப்படின்னு கையில் எடுத்துட்டு ஒரு 18 நூற்றாண்டுகள் என்ன ஆச்சுன்னா புல் இருள் சபைகளுக்கு சத்தியம் இல்லாதபடி. அப்போ சாத்தானுடைய வேலைகள் அப்படித்தான், கர்த்தர் என்ன செய்யறாரோ அதை அப்படியே அது வேற்று கோணங்கள்ல அவர் செயல்படுத்தும், அதே பேரை வச்சுக்கிட்டு வேற மாதிரி. அதனால்தான் பவுல் சொன்னார், நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு அப்படி அவர் சொன்னார். இயேசுன்னு சொன்னா அவர் டூப்ளிகேட் இயேசு தயார் பண்ணிடுது. இதே மாதிரி லிபர்ட்டி சுயாதீனம் அப்படின்னு சொல்லிட்டா, இந்த சுயாதீனத்தை வந்துட்டு தவறான ஆங்கிள் பயன்படுத்துவதற்காக சாத்தானுடைய ஊடுருவல்கள் என்ன ஆகும்னா நடைபெறும். சோ அந்த சுயாதீனத்தின் மூலம் தான் பாக்குறோம், ஒருவர் கர்த்தருடைய சபையில அவர் தேவனுடைய சுத்தத்தை செய்யக்கூடியவரா இருக்கலாம், அதே சுயாதீனத்தை அவர் தவறாக புரிந்து கொள்ளும் போது அந்த இடத்துல என்ன உண்டாகும்னா, அந்த தேவனுடைய சித்தத்தை தவிர்த்துட்டு சில தேவனுக்கு அடுத்த நிலையில் இல்லாத காரியங்களுக்குள்ள அவர் கடந்து போவாரு. சோ இதுதான் நம்ம பார்க்கிறோம், இந்த சுயாதீனம் என்ற விஷயம் ஒரு சபை அங்கத்தினருக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு எந்த அடிமைத்தனம் கிடையாது, நம்ம யாரும் கண்ட்ரோல் பண்றதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு இல்ல, நம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய தலைமைத்துவத்துக்கு கீழானவர்கள். ஆனால் அதே சமயத்துல நெக்ஸ்ட் இந்த சபை பற்றி சத்தியங்கள் அப்போஸ்தலர்கள் எப்படி எழுதியிருக்காங்க, என்ன மாதிரியான சத்தியம் நம்மளுக்கு வேத வார்த்தைகள் இருக்குதுன்னா வசனம் படிக்கலாம். 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 3:15
இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை
1 தீமோத்தேயு 3:15
தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டியவையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது.
ஆமா, இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த வசனத்துல. என்னன்னா தேவனுடைய வீடு அது சுயாதீனம் நிறைந்த ஒன்று. ஆனா அந்த சுயாதீனம் நிறைந்த அந்த வீட்டுல என்ன இருக்குதுன்னா நடக்க வேண்டிய வகை ஒன்று, நடக்க வேண்டிய வகை உண்டு, அப்படின்னா நடக்கக்கூடாத வகை உண்டு. பட் இங்க பாசிட்டிவ் கொடுக்குறாரு, தேவனுடைய வீட்டில் நடந்து கொள்ள வேண்டிய வகை என்ன அதை நீ அறியும், அதை அறியும்படிக்கு அந்த நான் உனக்கு எழுதுகிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த வீடு அது சபை, அதனுடைய ஆதாரம் எதுனா ட்ரூத், சத்தியம், சத்தியமே அதற்கு ஆதாரம், வேற எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தினுடைய செல்வங்கள், செல்வாக்குகள், இல்ல வேற ஏதாவது சாதுரியமான ஞானங்கள், இது கர்த்தருடைய சபைக்கு ஆதாரம் கிடையாது. கர்த்தருடைய சபைக்குரிய பவுண்டேஷன் எதுனா ட்ரூத், சத்தியம், சத்தியத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் என்ன பாயிண்ட் இதுனா, கர்த்தர் நமக்கு அவருடைய ஜீவன் கொடுத்து உண்டாக்கிட்ட சுயாதீனம், சுயாதீனம், இந்த சுயாதீனத்தை நம்ம சரியான ஆங்கிள் பயன்படுத்தணும் கர்த்தருடைய சபைக்குள்ள. அதற்கு நம்மளுக்கு என்ன தெரியும்னா, சத்தியம் தெரியும், ட்ரூத் தெரிய வேண்டும், சத்தியம் தெளிவா தெரிய வேண்டும். எப்படி நம்ம மற்ற விஷயங்கள்லாம் நம்ம நினைக்கிறோம், பிரதர் எனக்கு இந்த மாதிரி சரீரத்திற்கு எடுத்த விஷயத்துல டெம்டேஷன் வருது, இப்ப நான் என்ன பண்ணலாம், இது ரைட்டா தப்பா யோசிக்கிறோம் இல்லையா, குடும்பத்துல கேட்கிறோம்ல, பிரதர் இந்த மாதிரி நான் பண்ணலாமா வேண்டாமா, இதுக்கு சத்தியம் என்ன சொல்லுது, பிரதர் உலகத்துல இந்த மாதிரி இருக்குது, ஜாப் விஷயத்துல பிசினஸ் விஷயத்துல ஈடுபடலாமா வேண்டாமா க்வெஸ்சன் பண்றோம்ல. சோ இதே மாதிரிதான் கர்த்தருடைய சபைக்கு எடுத்த விஷயத்துல கூட இங்கே கூட இருக்குது ஒரு வகை. பட் இந்த வகையை நீ அறியும்படிக்கு நான் உனக்கு எழுதுகிறேன், அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். அந்த வகையில தான் அவர் சொல்றார், அது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமும் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய சபைக்குள்ளாக ஒருத்தர் அங்கத்தினராய் மாறார் என்றால் அவருக்கு சத்தியத்தோடு இருக்கிற தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும், இன்க்ளூடிங் எக்லீசியா பற்றிய டூத்து கூட ரொம்ப முக்கியம், அதை கூட அவர் கற்றுக்கொள்ளணும். சத்தியத்தை அறிய அறியதான் ஒருத்தருக்குள்ள என்ன வரும்னா, அவர் தான் எப்படிப்பட்ட பாத்திரங்களாய் தேவனுடைய சமூகத்துல திகழ வேண்டும் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்குள்ள ஏற்படும். ஆனா இது அநேக நேரத்துல இதுலதான் பிரச்சனைகள், குழப்பங்கள் நடைபெறும். இது சாத்தானுடைய வஞ்சனை. எப்படிப்பட்ட வஞ்சனை, அநேக நேரத்துல ஒரு பயங்கரமான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து நம்ம வெளிவந்திருக்கோம், ரிலீஸ் ஆயிருக்கும். அப்படி ரிலீஸ் ஆன உடனே நேரம் நம்ம வரும்போது ஒரு சுயாதீனத்தின் அடிப்படையில ஒரு அசம்பிளிக்குள்ள வரும்போது நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா, இந்த சுயாதீனம் இது கட்டுப்பாடு உள்ளது இல்ல, சுயாதீனம். அப்ப இந்த சுயாதீனத்தை நம்ம எவ்வளவு ஆசீர்வாதமா பயன்படுத்தணும், இந்த சுயாதீனத்தை கொடுத்துட்ட கர்த்தருக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ளவர்களா, தாழ்மை உள்ளவர்களா நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது தெரியாம அநேக நேரத்துல என்ன வரும்னா அநேக விதமான குழப்பங்கள் அது வரும். ஆனா அதுதான் நம்ம பார்க்கிறோம், அது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமும் ஆனது கர்த்தருடைய சபை. சுயாதீனம் இருக்குது ஒவ்வொருத்தருக்குள்ளையும், ஆனால் ஒருவர் கர்த்தருடைய சபைக்குள்ள அவர் அங்கமாகிறார்னா அவர் மெயினா அவருடைய கனெக்ஷன் எதோட இருக்கணும்னா சத்தியத்தோட இருக்க வேண்டும். ட்ரூத், அவர் வாய் திறந்தா தன்னுடைய பொதுவான அபிப்பிராயங்கள் வெளிப்படக்கூடாது, தேவனுடைய சத்தியங்கள் அவர் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். இதுதான் அப்போஸ்தலர் பேதுரு எழுதினாரு. ஒன்று பேதுருவினுடைய நிருபம் 2:1-3 வசனங்கள் வாசிக்கலாம்.
இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் துசித்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலமும் இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாயிருங்கள்.
அப்ப இந்த வார்த்தைகள் ரொம்ப ஃபேமஸான வசன பகுதி இது. அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வசனம் நீங்க சட்ட தயவுள்ளவர்கள் ருசிச்சிட்டீங்கன்னா அப்படின்னா தேவனுடைய கிருப இறக்கங்களை ருசித்து இந்த பரலோக வாய்ப்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய மாம்சத்தினுடைய குணங்களை தூக்கி எறியணும். இதுதான் வசனம் 2 சொல்றேன். அப்படி தூக்கி எறிகிறோம்னா தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்து என்ன பண்றது அப்படின்னா அதுதான் பாக்கிறோம். 3 சொல்றாரு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாயிருக்கும். அப்ப ஒருத்தர் சத்தியத்துக்குள்ள கடந்து வந்துட்டார்னா அவருடைய இன்சியல் ஸ்டேஜ் எப்பயுமே இருக்கணும், ஆனா எஸ்பெஷலி குறிப்பிடத்தக்கதாக அவருடைய ஆரம்ப காலம் அவருடைய முழு கவனங்களும் அவருடைய முழு எஃபோர்ட்டும் எதுல இருக்கணும்னா இந்த தேவனுடைய சத்தியங்களை நிதானமாய் ஸ்டடி பண்றதுல, அதை தெளிவா அறியறதற்குள்ளாக அவர் கடந்து போக வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை அப்படி தேவனுடைய சத்தியங்களை முழுசா கற்றுக்கொண்டு அதுல தேடுகிறதற்குரிய முயற்சிகளை ஒருத்தர் விட்டுட்டு இல்லைன்னா அதுல கொஞ்சம் பின்தங்கிட்டு இந்த கர்த்தருடைய சபைகெடுத்த காரியங்கள்ல ஒருத்தர் ஏதேனும் ஒரு விதத்துல அவர் தலையீடுகளுக்குள்ள கடந்து போகும்போது அவர் ஏதோ ஒரு நோக்கங்கள்ல அவர் கடந்து போனாலும் அந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், தேவனுடைய வீட்டிலே நீ நடக்க வேண்டிய வகையை அறியும்படி உனக்கு எழுதுகிறேன். அந்த சபை அது ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமானும். அப்போ ஒருத்தர் ட்ரூத்து தெரிஞ்சிட்டு ட்ரூத்து புரிஞ்சிட்டு ஒருத்தர் பேசுற வார்த்தைக்கும் ஒருத்தர் செய்கிற செயலுக்கும் ஒருத்தர் சத்தியம் புரியாமல் ஒருத்தர் செய்கிற செயலுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது, வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்ப இதுதான் நம்ம பாக்குறோம், நம்முடைய சுயாதீனம் கர்த்தர் நமக்கு உண்டாக்கிட்ட சுயாதீனத்தை நம்ம சரியான ஆங்கிள் பயன்படுத்தினால் அது தேவனுடைய சபைக்கு மத்தியில அவருடைய சித்தத்தை நாம் செயல்படுத்துகிறவங்களா இருக்கிறோம். அப்படி நம்ம சரியா செய்யும் போது தேவனோடு பண்ணிட்ட உடன்படிக்கையை வளர்ந்து நிறைவேற்றத்துக்குள்ள போறதுக்கு அது உதவி செய்யும். இதற்கு மாறாக அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறாம நம்மளுடைய செயல்பாடுகள் மாறும் போது அந்த தேவனுடைய சபைக்குள்ள தேவனுடைய சித்தங்கள் நாம் செய்ய நினைக்கிறதற்கு மாறாக சில வித்தியாசமான விஷயங்கள் அங்க நடைபெறும். இதுதான் நம்ம பார்க்கிறோம் கர்த்தருடைய சபைக்கு எடுத்த விஷயத்துல. இதுதான் அவர் சொல்றார், பேதுரு நீங்கள் திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாயிருக்கும். இந்த பாயிண்ட் நான் அப்படியே கன்க்ளூட் பண்ண விரும்புறேன். எந்த வகையில அப்படின்னா சுயாதீனத்தை சரியான ஆங்கிள் பயன்படுத்தும். சோ இதுதான் சிம்பிளான பாயிண்ட் கர்த்தருடைய சபை பற்றிய சத்தியத்தில். ஃபர்ஸ்ட் ஃபெலோஷிப் இம்பார்ட்டன்ட் பேசியாச்சு. 2, சாத்தான் வந்து இதுக்குள்ளதான் பயங்கர குழப்பங்கள் ஏற்படுத்த முயற்சி எடுப்பான். ஏன்னா நம்முடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான பாகம் இருக்கும். சோ அப்படி அவங்க பிரச்சனைகளுக்குள்ள வந்தாலும் எந்த ஆங்கிள் வருவானா நம்ம கிட்ட கர்த்தர் உண்டாக்கிட்ட சுயாதீனத்தை நம்மளை மிஸ்யூஸ் பண்ண வைக்கிறதுக்காக வருவோம். அப்ப நம்ம தரப்புல இப்ப என்ன ஒரு பொறுப்பு வருது, தேவசித்தை செய்யறதுக்கு கொடுத்துட்ட அந்த சுயாதீனத்தை தேவனுக்கு ஏற்ற வகையில கர்த்தருடைய சபைக்குள்ள நம்ம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துறதுக்கு எது அவசியம்னா சத்தியம் அவசியம். சத்தியம் நம்ம கற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம சுயாதீனத்தை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இல்லாத பட்சத்தில் அது என்ன உண்டாகும்னா அது அநேக குழப்பங்களையும் அநேக விதமான தவறான அபிப்பிராயங்களையும் நமக்குள்ள ஏற்படுத்தும். வசனம் தொடர்ந்து இதற்கு சாதகமா வாசிக்கலாம். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 14:40
சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது.
பாருங்க, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. எங்க எங்க சகலமும் நல்லொழுக்கமாய் கிரமமாய் செய்யப்படணும்னா கர்த்தருடைய சபைக்குள். பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் சுயாதீனம் இருக்கிறதுனால முன்னாடி எப்படி இல்லை, நாமினல் கிருஷ்ணத்தில் இருக்கும்போது ஒரு ஆள் இருப்பார், அவரு அவரு என்ன செய்யறாரோ அதுதான் ஒரு டோட்டல் காம்ப்ளிகேஷன். அவர் கீழே விழுந்தாருன்னா எல்லாரும் விழுந்துருவோம். அவர் இன்னைக்கு இல்லை அப்படின்னாருன்னா டோட்டலாக இன்னைக்கு இல்லை, இப்படிதான் இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் சுயாதீனம் இருக்குது. பட் அதுக்கத்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் இருக்கு. ஏன்னா நம்ம தேவனுக்கும் சாத்தானுக்கும் என்ன வித்தியாசம்னா, தேவன் வந்துட்டு எல்லாத்தையும் ரொம்ப ஒரு ஆர்டரோட செய்வார், ஒரு ஒழுங்கோட செய்வார். சாத்தான் கிட்ட அதை பார்க்க முடியாது, ஒழுங்கின்மை போட்டு அப்படியே கொலாப்ஸ் கொலாப்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதுதான் பார்க்குறோம், கர்த்தருடைய சபை அது தேவனுடையது, அது எப்படி இருக்கணும்னா அது டீசென்ட்லி ஒரு ஆர்டர் அதுக்குள்ள இருக்கும், நல்லொழுக்கம் இருக்கும், ஒரு ஆர்டர் இருக்கும், ஒரு அரேஞ்ச்மெண்ட் அதுக்குள்ள இருக்கும். இதே அதிகாரத்தில் 33 வாசிக்கலாம்.
தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கும் தேவனாயிருக்கிறார், பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது.
பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கணும், தேவன் கலகம்னா இது கலகம் இல்ல, டிசார்டர், குழப்பம். குழப்பத்துக்கு தேவனா இல்ல, அவர் எதற்கு தேவனா இருக்கிறார்னா ஒரு ஆர்டர் அவர்கிட்ட. அதே மாதிரி பரிசுத்தவான்களுடைய சபை கூட எப்படி இருக்கும்னா அது ஒரு ஆர்டரா இருக்கும். ஸோ இந்த வசனங்களில் நான் ரொம்ப மேலோட்டமான விளக்கங்கள் தான் நம்ம கொடுக்குறோம். இதனுடைய இன்னும் ஆழமான சில விஷயங்கள் இருக்குது, அது வருகிற காலங்களில் நம்ம பார்ப்போம், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டாபிக்ல பார்ப்போம். பட் இப்போ ஃபண்டமெண்டலாக நம்ம புரிஞ்சிக்கும் போது கர்த்தருடைய சபைக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் சுயாதீனம் இருந்தாலும் இந்த சுயாதீனங்களை சேர்த்து வச்சு கர்த்தருடைய சபை எப்படி இருக்கணும்னா ஒரு நல்லொழுக்கத்தோடும் கிரமத்தோடும் அது கடந்து போக வேண்டும். ஏன் அப்படின்னா இதனுடைய அதிகாரி ஜீசஸ் தலை, அவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இந்த பாடி இருக்குது அப்படின்னா அது நல்லொழுக்கத்தோடும் கிரமத்தோடும் தான் இருக்கும். ஆனா சாத்தானுடைய மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும், எப்படியாவது இதை கன்ஃபியூஸ் பண்ணிடலாம் அப்படித்தான் தான். ஆனா நம்ம பயந்துடக்கூடாது, அதே சமயத்தில் நம்ம மறந்துடக்கூடாது, கர்த்தருடைய சபை கடுத்த விஷயத்துல ஒரு கான்சென்ட்ரேட்டடா நம்மளுடைய செயல்பாடுகள் நம்முடைய மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனம் வாசிக்கிறோம், 1 கொரிந்தியருடைய புத்தகம் 3:17.
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம்.
பாருங்க, இது பாயிண்ட் எப்படி இருக்கு, தேவனுடைய ஆலயம் யார், நம்ம தான். ஆனா வார்த்தை எப்படி இருக்கு, ஒருத்தன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இது ரெண்டு விஷயம். மகா பரிசுத்தமான விசுவாசத்தை வாங்கிட்டு சத்தியத்தை வாங்கிட்டு அதுக்கு விரோதமா துணிகிற பாவங்கள் ஒருத்தர் செய்யறாருன்னு வைங்க, அப்ப தனிப்பட்ட முறையில் அவர் செய்கிற செயல் மூலமாகவே அவர் என்ன ஆயிடுவார், நஷ்டம் அடைஞ்சிருவார், இரண்டாம் மரணத்திற்குரியவரா போயிடுவார். இரண்டாவது விஷயம், கர்த்தர் சொன்னார் என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் கூடி இருந்தா அது எப்படி இருக்கும், அது சபை. ஏன்னா ஒருத்தர் தேவனுடைய ஆலயம்னா ஒன்றுக்கும் மேற்பட்டவர் ஒன்று கூடும் போது அது ஒரு அருமையான செட்டப், அது ஒரு சபை. இந்த சபையை ஒருத்தருக்கு எடுத்தால் வார்த்தை எப்படி இருப்பார், தேவன் அவரை. அப்ப இந்த சபையை எடுக்கிறது அப்படின்ற வேலைகள்லாம் வந்துட்டு மேக்சிமம் இப்போ வெளியில இருந்து சில பிற மார்க்கத்தார் அவங்க எல்லாம் வந்து சில வேலைகள் செஞ்சாங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு நன்மை, அதெல்லாம் நம்மளுக்கு நன்மை. எந்த விதத்தில் நன்மை, அவங்க நம்மளை உபத்திரவப்படுத்தினா கஷ்டப்படுத்தினா அதெல்லாம் முடிவுல நம்மளுக்கு என்ன உண்டாகணும், நன்மையாதான் முடியும். பட் இங்க சொல்ற விஷயம் என்ன, இது அப்படி அல்ல. தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அப்படின்னா இந்த ஆலயத்தை கெடுக்கிறவர் யாரும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே ஒரு அங்கமா இருக்கக்கூடியவருடைய செயல்பாடுகள், அவருடைய செயல்பாடுகள் மூலமாய் ஏற்பட்டால் அதனுடைய முடிவில் அவன் நஷ்டம் அடைவான். இதுதான் இந்த இடத்துல அப்போஸ்தல் பவுல் சொல்றார். இதுக்கு ரிலேட்டடா கர்த்தர் இயேசு பேசின வார்த்தை படிக்கலாம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 18:7.
இடரர்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடர் வருகிறதோ அவனுக்கு ஐயோ.
பாருங்க அப்போ இது என்ன அர்த்தம்? இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, ஆனா அந்த இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் அந்த இடர்கள் எந்த மனுஷனால் வருகிறதோ அவனுக்கு. இந்த உலகத்துக்கு ஐயோன்ற பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சர்ல, பட் அடுத்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடர்கள் என்பது இது யார் யாருக்குள்ள வரக்கூடிய இடர்கள் அப்படின்னா, இந்த வாய்ப்புக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிற சகோதரன் சகோதரிகளுக்குள்ளாக வரக்கூடிய இடர்கள். பட் இந்த இடர்களை பத்தி ஜீசஸ் என்ன சொல்றார் அப்படின்னா, அவைகள் அவசியம் என்று சொல், மஸ்ட் மஸ்ட். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இது கடைசி கால சபை வாய்ப்புகளை நம்ம இருக்கும்போது, இந்த கடைசி கால சபைக்கே உரிய சில ஆசீர்வாதங்கள் இருக்கு. இதுவரையே கடந்து போயிட்ட அந்த சபை சரித்திரத்தில் பார்க்கும்போது கடைசி கால சபைக்கே சில ஆசீர்வாதம் இருக்கு. என்ன ஆசீர்வாதம்? கர்த்தருடைய இரண்டாவது வந்திருத்தல் நடந்திருக்கிறது. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுவரை வெளியாகாத ரகசியங்கள் சத்தியங்கள் வெளியாகுது. இது ஒரு பெரிய ரகசியம். பட் ஓ, தேவன் ஒன்னு கொடுத்தாருன்னா அதற்கு இணையா சில சோதனைகளும் என்ன வரும்னா கூடவே வரும். அப்ப அதே மாதிரியான சில டெஸ்டிங், சில ட்ரையல்ஸ் வந்துட்டு கடைசி கால சபைக்கு இருக்கு. அப்ப அதுலதான் நம்ம பார்க்கிறோம் இடர்கள் வருவது அவசியம். பட் அது எந்த மனுஷனால் வருதோ அவனுக்கு ஐயோ. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் நம்ம பார்க்கலாம். ஆறாவது வசனம்,
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குகிறவன் எவனோ, அவனுடைய களத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும்.
ஆமா, இந்த சிறியரில் ஒருவனுக்கு அப்படின்னா இந்த வாய்ப்புக்குள்ள வந்துட்டா சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு இடர்கள் உண்டாக்குகிறவர் அப்படின்னு பார்த்துட்டா, அப்படிப்பட்டவருக்கு அது மிகப்பெரிய நஷ்டத்தை அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏற்படுத்தும். ஒரு விதத்தில் சொல்லிட்டா, சபை மத்தியில தேவனுடைய சித்தம் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். பட் அப்படி ஒரு சகோதரன் சகோதரிக்கு நம்ம இடர்கள் உண்டாக்கக்கூடியவங்களா இருந்தா, நாம் தேவனுடைய சித்தம் செய்யக்கூடியவங்களாக இல்லை என்று அர்த்தம். இல்லை என்று அர்த்தம். அப்படி தேவனுடைய சித்தம் நம்ம செய்யக்கூடியவங்களா இல்லைன்னா, அது நம்மளுடைய ஓட்டத்துக்கு உதவி செய்யாது, அது நஷ்டத்தை வருவிக்கும். அப்ப இது ரொம்ப ஒரு முக்கியமான ட்ரூத்து. சுயாதீனம் இருக்குது. அந்த சுயாதீனத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும்னா, பிகினிங்ல இல்ல எப்பயுமே நம்முடைய முழு கவனமும் சத்தியம் என்ன சொல்லுது இது மேலதான் கவனமா இருக்கும். அப்படி ஒருவேளை சத்தியத்தை ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிறாத போது என்ன வரும் அவங்க அப்படின்னா, அநேக சுயாதீனங்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் நடக்கும். தனக்கும் உரிமை இருக்கிறது என்ற ரீதியில தவறாக பயன்படுத்தக்கூடிய வேலைகள் நடக்கும். அப்படிப்பட்ட வேலைகள் நடக்கும்போது சபைக்கு மத்தியில அநேக சகோதர சகோதரிகள் இடறுவார்கள். அப்படி இடரும் போது பவுல் சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அப்படின்னா அப்படி ஏற்படுத்தப்பட்ட பாத்திரம் தேவ சித்தத்தை செய்யாம நஷ்டமாகிறார். நெக்ஸ்ட் சொன்னார், இடர்கள் வருவது அவசியம், பயந்துடக்கூடாது, அதெல்லாம் வரவே கூடாது, எல்லாம் சாதகமா இருக்கணும், வாய்ப்பே கிடையாது. இந்த ஓட்டத்துல இடர்கள் இந்த புது சிந்தையின் வாய்ப்புக்குள்ள வந்துட்டோம்னா, நம்மளுக்கு இங்க இருந்துதான் வரும், அங்க இருந்துதான் வரும் கிடையாது. எல்லா ஆங்கிள்லயும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, சோதனைகள் வந்து தீரும், சோதனைகள் வந்து தீரும். இப்ப நம்ம ரட்சகர் எடுத்துக்கலாம், கர்த்தர் இயேசு நல்ல அருமையான நம்மளுக்கு முன் மாதிரி. இப்ப அவரு மறிக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? இயேசு மறிக்கணும், வாழ்ந்துட்டே இருக்கிறார் பூமியில. இப்ப அவர் மறிக்கணும்னா அவருக்கு என்ன சம்பவிச்சு? முதல்ல அவருக்கு அவருக்கான அந்த மரணத்தினுடைய விஷயங்கள் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, அவர் பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு. யூதா ஸ்டார்ட் பண்ணி விடுறார், முதல் வாங்க நான் அவரை காட்டி கொடுக்குறேன், அவர் நீங்க கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே, அதுக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன், எனக்கு கொடுக்கறத கொடுங்கன்ட்டு கூட்டிட்டு வரேன். யார் அப்படின்னா, கூடவே இருந்தவர், கூடவே இருந்தவர். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள், நல்ல ஒரு உதாரணம். பாருங்க, அவரை அடிக்கிறதா அவருடைய இனத்தார், சாரி அடிக்கிறது குறைஞ்சாதி, அடிக்கிறதுக்கு காரணம் இனத்தார். அந்த சூழலுக்குள்ள அவரை சரியான நேரங்களில் கொண்டு போய் விடுறது யாருன்னா, அவரோடு இருந்துட்டார். ஸோ இதே மாதிரி தான் வரும். ஏன்னா அந்த யூதா நிறைய விஷயங்கள் தவறாக புரிஞ்சிருந்தார். ஜீசஸ் அவர் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கல, ஆனால் அவருடைய ஒரு சீஷன், ஒரு அப்போஸ்தலன், அவர் உபதேசித்த போதனைகள் உள்ளேயே போல. ஸோ இப்படிப்பட்ட வகுப்பார் தான் சபைக்கு மத்தியில் இருப்பாங்க. கர்த்தருடைய சத்தியங்கள் அவங்க அவங்களுக்குள்ள போவார், அவங்களுக்கு தெரிய தெளிவா புரியாது. ஆனா மற்ற எல்லா விஷயங்களையும் அவர்களுடைய தலையீடு அது உள்ள வரும். அப்படி வரும்போது தான் அவங்க என்ன உண்டாகுதுன்னா, அநேக இடர்கள் அது ஏற்படுது. பட் இதை கூட கர்த்தர் என்னதான் சொல்றாருனா, இது அவசியம் வரணும். ஏன் வரணும் அப்படின்னா, அந்த உண்மையானவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு இப்படிப்பட்ட வேலைப்பாடுகள் அவசியம் என்று அவர் சொன்னார். ஆனா சகோதர சகோதரிகளை, நீங்களும் நானும் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய சபை நமக்கு எவ்வளவு முக்கியமான ஒன்று. அப்ப இந்த சபைக்குள்ள தேவன் நம்மளை ஒரு சுயாதீனம் உள்ளவரை வச்சிருக்கிறாருன்னா, நாம எப்படிப்பட்ட பாத்திரம், நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, நாம் நம்மளை எதற்காக தேவன் இந்த ஐக்கியத்துக்குள்ள ஒரு அங்கமாக வச்சிருக்கிறாரு, நம்ம பார்ட் என்ன, அதை தெளிவாக உணர்ந்து நாம செயல்பட வேண்டும். இந்த முழு விவரங்கள் நீங்க வீட்டுல போய் கூட படிச்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர் பவுல் 1 Corinthians 12 அவர் பேசுறார், புல் டீட்டெயில் பேசுறாரு. ஒரு ஒரு அவைகள் எப்படி இருக்கணும் அப்படின்ற முழு விவரங்கள் பேசுறார். ஆனா இந்த 1 Corinthians 12 மெத்தட்ல தான் மேக்சிமம் சபை மத்தியில என்ன வரும்னா, இடர்கள் வரும், குழப்பங்கள் வரும். ஆரம்பத்துல சகோதர சகோதரிகளா இருந்து காலங்கள் போக போக அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் அது நடைபெறும். வசனம் வாசிக்கலாம், 1 Corinthians 12:18.
தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார்.
தேவன் அவருடைய சித்தத்தின்படி என்ன பண்ணிருக்கிறார், அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே. சரீரம் ஒன்று, ஆனா இந்த அவயங்கள்ல இன்னைக்கு நம்மளை எடுத்துக்கிட்டா கூட நம்ம சரீரத்தை பத்தி சொல்ல மாட்டோம். பட் பொதுவா சொன்ன என்ன சொல்லுவோம், கண்ணுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி நம்ம சொல்லலாம். இல்லைன்னா இல்ல பிரதர், உள்ளதுலயே இந்த 5 விரல்ல வந்துட்டு இந்த விரல் தான் ரொம்ப முக்கியம், இந்த விரல் இல்லைன்னா அவ்வளவுதான், இது மற்ற 4 இருந்து வேஸ்ட். இந்த மாதிரி நம்ம என்ன ஆகும்னா, பாகங்கள் இல்ல பிரிவினைகள் எண்ணங்கள் நமக்குள்ள வரும். ஆனா கர்த்தருடைய திட்டம் அப்படி இல்லை. சரீரம் அது ஒன்னா இருந்தாலும் அவருடைய சித்தத்தின்படி என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அவயங்கள் ஒவ்வொன்றையும் வச்சிருக்கிறார். அப்படின்னா இந்த சிஸ்டம் யார் பண்ணது, ஒரு ஒரு மனிதனுடைய பாடி இப்படி இருக்குது, அதனுடைய இயக்கங்கள் இப்படி இருக்குது, அதனுடைய தன்மைகள் இப்படி இருக்குன்னா, இதை இந்த சிஸ்டத்தை யார் பண்ணதுன்னா, அவர் பண்ணார் ஏதேனும். அது ஒரு மாந்திரீக ரீதியில ஒரு தோற்றம் ஏற்படுவதற்கான சிஸ்டம். சோ இப்போ அவர் புது சிருஷ்டி உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு சுவிசேஷ யுகத்துல. இது வந்துட்டு ஆவிக்குரிய சரீரத்தை உருவாக்குறாரு. அப்ப இந்த ஆவிக்குரிய சரீரம் உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை. அப்ப இது கூட அவருடைய சித்தத்தின்படி தான் வருகிறார், எந்த மனிதனுடைய சிஸ்டம் படி கிடையாது. சகோதரர்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு என்னன்னா, ஒரு மாணவனா இருந்து நம்மளுடைய டியூட்டி என்ன அப்படின்னா, உள்ளதுலே ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணி போலாம், போய் ஜாயின் பண்ணலாம். ஒரு ஸ்கூல் செலக்ட் பண்ற வரையில அது யாருடைய பொறுப்பு, அந்த மாணவன் இல்லைன்னா அவனை சார்ந்த பெற்றோருடைய பொறுப்பு. ஆனா அந்த ஸ்கூல்ல போய் சேர்ந்த உடனே பக்கத்து சீட்ல ஒரு மாணவன் வந்து உட்காருவார். பக்கத்து வீட்டில் உட்கார மாணவனை செலக்ட் பண்றது யாரு வேலை, நம்ம செலக்ட் பண்ண முடியுமா, இவர் ஏன் இங்கே வந்தாரு, ஏய் நீ இங்கே வராத, நீ அங்கே போ, நீ போய் வேற ஸ்கூலில் ஜாயின் பண்ணி. அப்படி வந்து இன்னொரு மாணவன் இன்னொரு மாணவனை சொல்ல முடியுமா, இது வந்து பொதுவாக இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற ஒரு உதாரணம். இதே போலதான் கர்த்தருடைய சபைக்குள்ள, கர்த்தருடைய சபைக்குள்ள கூட தேவன் அவருடைய சித்தத்தின்படி அவைகள் ஒவ்வொன்றையும் சரீரத்திற்குள்ள வைத்தாரு. தெரியல, இது தேவன் அவருடைய தீர்மானம் என்ன நமக்கு தெரியாது. சோ இந்த வகையில அப்படி சரீரம் இருக்கும் போது, ஆனால் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள்ல தான் என்ன உண்டாகுன்னா, சில குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். வசனம் வாசிக்கலாம், 14th verse.
சரீரமும் ஒரே அவயவமா இராமல் அநேக அவயங்களா இருக்கிறது.
சரீரம் ஒரே அவயம் கிடையாது, அது எவ்வளவு அவயம், அநேக அவயம். அதே மாதிரிதான் எக்லீஷியால இருக்கிற சகோதர சகோதரிகள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னா ஆளுக்கு ஒரு சத்தியம் பேசுவாங்கன்னு அப்படி சொல்ல, சத்தியத்துல ஒன்னா இருப்பாங்க, ஆனா ஒவ்வொருத்தருடைய இயல்பு டிஃபரெண்ட் ஆகும். ஒரு சகோதரன் இருக்கிற மாதிரி இன்னொரு சகோதரனுடைய ஆக்டிவிட்டி இருக்காது, அப்புறம் சேஞ்சஸ் இருக்கும். சத்தியம் பரிசுத்தம் விசுவாசம்லாம் ஒண்ணு, ஏன்னா தலை ஒண்ணு, பட் அந்த செயல்படுகிற விதம் ஒன்று. ஓடணும், ஒரு இடத்த டக்குன்னு கிராஸ் பண்ணணும்னா அது எந்த அவையா கிராஸ் பண்ணி ஆகும், கால் கையை வச்சு கிராஸ் பண்ண முடியுமா, முடியாது. அது கிராஸ் பண்ணா அது ஆரோக்கியமாகவும் இருக்காது. கை அப்ப சொல்லக்கூடாது, என்ன அவரு கால் மட்டும் ஓடிட்டே இருக்குது நான் சும்மாவே இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. கால் ஓடத்தான் செய்யும், கை என்னதான் செய்யும், அதற்குரிய கமாண்ட் வர வரையும் அது காத்துருக்கணும். இல்லைன்னா ஓடுற அந்த காலுக்கு அது என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும், அந்த பாட்டு தான் அதை வந்து பண்ண முடியும். இப்ப இதுதான் அவர் சொல்றாரு, சரீரம் அது ஒரே அவயமா இராமல் அநேக அவயமா இருக்கும். அடுத்து 15th verse.
காலானது நான் கையா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமா இராதோ?
பாத்தீங்களா, அப்ப கால் வந்துட்டு கைய பார்த்து எனக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்டா அதுக்காக உடனே கை இல்லாம போயிருமா? முடியாது. நெக்ஸ்ட் அதே இதுல வசனம் 21 படிக்கலாம்.
கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது.
பாத்தீங்களா, ஒரு அவயம் இன்னொரு அவயத்தை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியாது. நீ ரொம்ப வீக்கானாலும் அதனால நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய உதாரணம் கொடுக்கலாம், பரவாயில்ல, நம்ம தேவனுடைய வசனங்கள் நம்ம தொடரலாம். நெக்ஸ்ட் அதே இதுல 25 வசனம் படிங்க.
சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும் படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள்.
இது ஒரு பெரிய ஒரு சத்தியம், இது சபை பற்றிய ஒரு சத்தியம். இது பரலோகத்திலே நம்ம அப்படிப்பட்ட நிலைமையில நிக்க போறோம், கர்த்தரோடு தலையோடு இணைந்த சரீரமா. அதற்கான ஒரு காப்பி, அதற்கான ஒரு நகல் தான் இந்த பூமியில அந்த செட்டப் தெரியுது. ஈச் எவ்ரி ஃபெலோஷிப், ஒருவேளை சென்னைனா சென்னை, விழுப்புரம்னா விழுப்புரம், இல்ல இன்னும் நம்ம பல இடங்கள்ல இருக்கக்கூடிய கேதரிங்கா இருக்கலாம், இல்ல வெளிநாடுகள்ல இருக்கிற கேதரிங்கா இருக்கலாம். ஒவ்வொரு ஐக்கியம் எப்படிப்பட்டதுன்னா இந்த செட்டப் அடையாளப்படுத்தி காட்டும். எந்த சட்டப்ப மகிமேல தலையும் சரீரமும் இணைந்து அங்க எப்படி இருப்பாங்களோ அதனுடைய ஒரு அடையாளம், அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிம்பம், ஒரு நிழல், அதுதான் எதுனா ஒவ்வொரு ஃபெலோஷிப். அப்ப இப்ப நம்மளுடைய ஃபெலோஷிப் எடுத்துட்டா கூட நம்ம எல்லாரும் சேர்ந்தது சரீரம், ஒரு சரீரம். இந்த சரீரத்திற்கு தலையாரு கத்திரியர். அப்ப சரீரம் ஒரே அவயமா நிறைந்திருக்குதா? கிடையாது, அநேக அவயங்கள் இருக்குது. அதே மாதிரிதான் இருக்கிற சகோதர சகோதரிகள் ஒரே கோணத்துல இருக்க மாட்டாங்க, பல கோணங்கள்ல அங்க இருப்பாங்க. பட் இது தேவனே வச்சிருக்கிறாரு அவருடைய சுத்தத்தின் படி. அப்ப இதுல ப்ராப்ளம் என்ன? மகிமைக்கு போயிட்டா சூழல் மாறிடும், அங்க பர்ஃபெக்ஷன் உண்டாயிரும். பட் இங்க பர்ஃபெக்ஷனுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற சூழல்ல என்னதான் பிரச்சனைனா, ஒவ்வொரு அவயமும் தன்னுடைய நிலைப்பாட்டுல தெளிவா நிக்கணும். அப்படி நிக்க தவறும் போதுதான் என்ன உண்டாகும் அப்படின்னா, அங்க பல பிரிவினைகள் இல்ல இடர்கள் அது ஏற்படும். ஒரு அவயம் இன்னொரு அவயத்தை பதைக்கும் போது, ஒரு அவயம் இன்னொரு அவயத்தை ஏற்றுக்கொள்ளாத போது, அங்க ஒரு சரீரத்திற்கான ஒரு அமைதி சூழல் அங்க வந்து கெடுக்கப்படும். அப்படி கெடுக்கப்பட்டுட்டா அந்த சரீரத்தினுடைய ஆரோக்கியம் அது மிகவும் டவுன் ஆகும். இதற்கு ரொம்ப சில உண்மையான ரீசன்கள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, தொடர்ந்து அதிலே சில வார்த்தைகள் பார்க்கலாம். 17 வசனம் பார்க்கலாம்.
சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி இங்கே, அது முழுவதும் செவியானால் நோக்கம் இங்கே.
அப்போ சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி இங்கே, அப்ப டோட்டல் பாடியும் ஒரே அதேமா ஆயிடுச்சுன்னா மற்ற பார்த்து மற்ற வேலைப்பாடுகள் இல்லாம போயிடும். இந்த வகையில நம்ம யோசிச்சா ஒவ்வொரு அங்கமும் தனக்கு தேவன் வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துல அவைகள் திருப்தி அடைய வேண்டும், திருப்தி அடைய வேண்டும். அப்படி திருப்தி அடையாமல் மற்ற ஒரு அங்கத்தினுடைய ஸ்தானத்தை இன்னொரு அங்கம் வாஞ்சிக்கும் போது, இல்லைன்னா அதை கொஞ்சம் ஏளனமா பார்க்கும் போது, அதனுடைய செயல்பாடுகளை வித்தியாசமான கோணத்துல நோக்கும் போது, அங்கதான் என்ன உண்டாகுதுன்னா, நம்ம தேவனுடைய சித்தத்தை சபை மத்தியில செய்யக்கூடிய நிலைமையில சற்று பின்தங்க ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பிக்கும் போது அதனுடைய முடிவு அது மிகப்பெரிய நஷ்டமாக அது அமையும். சோ இன்னைக்கு பார்த்துட்டா, இன்னைக்கு நாமினல் கிறிஸ்டியன்ஸ்ல இல்ல பொதுவான மற்ற இடங்கள்லாம் பார்க்கும் போது இப்படிப்பட்ட மேஜர் ப்ராப்ளம் அவங்க மத்தியில போய்கிட்டு இருக்கு. அவங்களுடைய பெரிய எண்ணங்கள் இயக்கங்கள்லாம் என்ன 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 மாதிரி இருக்குன்னா, இப்படி ஜனங்களுக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆகுறத வந்துட்டு அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க, ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர் வந்து அவருடைய சபையை அவர் அப்படி வைக்கல. நல்லா அதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா, கர்த்தரோடு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அந்த 12 அப்போஸ்தலர்களையும் இந்த வேதத்துல அவருடைய முழு விஷயங்கள் ஈவனா பிரகாசமா ஆயிருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்போஸ்தல் பவுல் ஃபேமஸ் ஆன அளவுக்கு அந்திரேயா பத்தி எந்த ரெக்கார்டும் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி அங்கங்க சில இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுக்காக அந்திரேயா அவர் ஒரு நல்ல அப்போஸ்தலன் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்ல. அந்த அந்திரேயா கூட தேவன் அவரை தேர்ந்தெடுத்ததுல ஏதோ ஒரு பாட்டு அவர் பண்ணிருக்கிறார். அது அவரை பற்றிய வரலாறு நம்ம படிக்கும் போது தான் கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்துல கர்த்தருடைய சபைக்கு மத்தியில கூட ஒவ்வொரு அவயமும் ரொம்ப ரொம்ப உண்மையான உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு அவயமும் அவர்கள் மிக மிக அவசியமான ஒன்று. அந்த அவயங்கள் ஒவ்வொன்றும் சுயாதீனம் உள்ளவைகள், சுயாதீனம் உள்ளவைகள். அந்த அவயங்களை கட்டுப்படுத்தவோ அடிமைப்படுத்தவோ கர்த்தரை தவிர வேற யாருக்கும் உரிமை கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ரீதியில ஒரு நாமினல் கிறிஸ்டியன்ஸ் போல ரொம்ப ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு பப்ளிஷ் ஆகிற விஷயத்தை எதிர்பார்த்து தேவனுடைய சித்தத்தை கர்த்தருடைய சபைகளுக்கு மத்தியில நாம் செய்வதற்கு தவறிடக்கூடாது. அதுல மிகவும் கவனம் உள்ளவங்களாக நம்ம இருக்க வேண்டும். அதுக்குதான் பாக்குறோம் வேதத்துல கர்த்தர் இயேசு சொன்னார் ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனா ரொம்ப முக்கியமான ட்ரூத். அது என்ன சொன்னாரா நீங்களே வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 18:18
பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்த்தீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இது அப்போஸ்தலர்களுக்கே கிடைக்கப்பட்ட ஒரு உரிமை. சபை ஸ்தாபனம் கர்த்தர் இயேசு ஆரம்பிச்சுட்டு இப்ப நெக்ஸ்ட் பார்ட் யார் கையில கொடுத்திருக்கிறாருன்னு அப்போஸ்தலர். இந்த அப்போஸ்தலர்கள் யாரு? தெய்வீக திட்டத்துல கழுத்து மாறி இல்ல தலையோடு பாடி இணைக்கக்கூடியது எது? கழுத்து. இந்த கழுத்து கூட சரீரத்துல ஒரு அவயம் தான். இந்த கழுத்து மாதிரி தான் யாருன்னா அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்துட்ட அத்தாரிட்டி என்ன அப்படின்னா, நீங்க எதையாகிலும் கட்டுனா அது எங்க கட்டப்பட்டிருக்கும்? பரலோகத்துல கட்டப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரையில ஃப்ரீயா இருந்துச்சு, பட் இப்ப அப்போஸ்தலர்கள் பிடிச்சி வேண்டாம் வேண்டாம் அமைதியா அப்படின்னு கட்டி வச்சாங்கன்னா இது யாரே கட்டின மாதிரி? தேவன் கட்டின மாதிரி. எதையாவது கட்டி இருக்கிற ஒண்ண கிடையாது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க அவுத்து விட்டுறாங்க. அவுத்து விட்டா இது யாரே அவுத்து விட்ட மாதிரி? தேவனே. இதுதான் சபைக்கு எடுத்த சத்தியம். அப்போஸ்தலர்கள் மூலமாக அது வெளியாச்சு. அப்போஸ்தலர்கள் மூலமா வெளியாச்சு. இப்படி அப்போஸ்தலர்கள் மூலம் வெளியான சத்தியம் 2வது நூற்றாண்டு இல்ல 3வது நூற்றாண்டு வரையில அது ஆக்டிவ்ல இருந்துச்சு. இன்னும் சொல்ல போயிட்டா அப்போஸ்தலர்கள் உயிரோட இருக்கிற வரையில ஜீவன் கொடுத்து காப்பாத்தின சபைக்கு எடுத்த விஷயத்த. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு அப்புறமாய் இந்த சபை பற்றிய சத்தியம் என்னாச்சுன்னா அது கெடுக்கப்பட்டுச்சு. சபைக்குள்ள இல்லாதபடிக்கு மனுஷீக கருத்துக்களும் போதனைகளும் சுய யோசனைகளும் சபைக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி வந்து உருவானது தான் அந்தி கிறிஸ்து என்ற அமைப்பு. ஆனா உண்மையான சபை வந்துட்டு அப்படி இருக்க மாட்டாங்க. இதற்கு நம்ம சில விஷயங்களை ஆரம்பிச்சு வைக்கிறோம், இல்லைன்னா சில சத்தியத்தினுடைய தகவல்கள் உங்க மத்தியில நம்ம கொடுக்குறோம், நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் கர்த்தருடைய சபைக்குள்ள மேஜரா ப்ராப்ளம். ஏன்னா ஸ்டாண்ட் பாயிண்ட்னா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் தான் வந்துட்டு ஒரு பெரிய ஆளா நிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்ல தான் உண்மையான கர்த்தருடைய சபைகளுக்குள்ள என்ன வரும்னா குழப்பங்களும் பிரச்சனைகளும். ஆனா அந்த 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 மோட்டிவ் உள்ள இருக்கும், அது அவ்வளவு சீக்கிரம் வெளியில வராது. ஆனா அதனுடைய கருத்துக்கள் பாத்தீங்கன்னா வெவ்வேறு கோணங்கள்ல அப்படியே வெளியில வரும். ஆனா அதனுடைய மோட்டிவ் உள்ள என்னன்னா தான் எப்படியாவது பப்ளிஷ் ஆகும், பெரியாளா இருக்கும். இந்த எண்ணங்கள்ல தான் இன்னைக்கு பெயர் சபை சிஸ்டம் வந்து அது இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சிஸ்டத்துல இருந்துதான் தேவன் நம்மளை வெளியில எடுத்து உண்மை சபை அங்கத்தினரா வச்சிருக்கலாம். ஆனா எப்படி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இந்த உண்மை சபை அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம சில வசனங்கள் படிக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் அவருடைய வாழ்க்கையில அவருடைய பிரயாணங்கள்ல வந்துட்ட ஒரு சத்தியம் 14வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதுல 23வது வசனம்.
அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புக்கொண்டார்கள்.
ஆமா, அப்ப இந்த 14வது அதிகாரம் 23வது வசனம் நீங்க வீட்டுல போய் உங்க கையில என்னென்ன வேதங்கள் இருக்குதோ செக் பண்ணுங்க, அதாவது ஒளிபெயர்ப்புகள் இருக்குதோ செக் பண்ணுங்க. திரு விவிலியம் மற்ற விஷயங்களை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு ஆச்சரியம் அங்க காத்திருக்கும். என்னன்னா இங்க பவுல் என்ன ஒரு வேலை பண்ணிருக்கிறாருன்னா, ஒரு ஊர்ல போய் அவர் சபை ஸ்தாபிக்கிறார், இந்த சத்தியத்தை சொல்லி ஸ்தாபிக்கிறாருன்னா அந்த ஊர்ல சபை ஸ்தாபிச்சுட்டு அவர் அடுத்த ஊருக்கு போகிறதுக்குள்ள ஒரு வேலையை செஞ்சிருவார். ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் அடுத்த ஊருக்கு போவார். அந்த வேலை என்னன்னா அந்த சபையில அந்த சபையினுடைய பொறுப்புகள்ல நிர்வகிக்கக்கூடிய ஒரு மூப்பர்னா எல்டர், மூத்தவர். எதுல மூத்தவர்னா வயசுல கிடையாது, ஆவி ஸ்பிரிச்சுவல்ல மூத்தவர். எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான், எல்லாருக்குமே சுயாதீனம். பட் உள்ளதுலேயே அந்த சபையில ஆவியில மூத்தவர் யாரு? அவர் ஒன்னா ரெண்டு பேரு. ஏன்னா வசனம் எப்படி இருக்குன்னா பன்மேல இருக்கு, மூப்பர் இல்ல, மூப்பர்களை ஏற்படுத்தி வச்சு அவங்க கையில அந்த சபையை கொடுப்பாங்க, சபையாக அவங்களோட இணைவாங்க, அப்புறம் அடுத்த ஊருக்கு போவார். இதுதான் அப்போஸ்தலர் பவுல் செஞ்சிட்ட ஊழியம் சிஸ்டம். இந்த சிஸ்டம் இது ஏதோ ஒரு இடத்துல இல்ல, வசனம் நீங்க நல்லா பாருங்க, அல்லாமலும் அந்தந்த சபைகளில், அந்தந்த சபைகளில் ஈச் எவ்ரி எக்லீசியா, பத்து எக்லீசியா சேர்ந்து ஒரு மூப்பர் கிடையாது, அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மத்தியில இருந்து மூப்பர்களை ஏற்படுத்தி வச்சுட்டு உபவாசித்து ஜெபம் பண்ணி போவாங்க. சோ இது ஒரு சத்தியம். அப்ப இந்த மூப்பர்கள் அப்படின்னா இவர் யாரு, இல்ல இவர் எப்படி வருவார், இது ஒரு மிகப்பெரிய ட்ரூத். இதனுடைய ஒரு பிகினிங் விஷயங்கள் மாத்திரம் உங்களுக்கு நம்ம முன்வைக்கிறோம். அதுல அந்த ஏற்படுத்தி வைப்பு இந்த இந்த வார்த்தை தான் இன்னைக்கு பெரிய விஷயம். இன்னைக்கு எல்லாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நிக்கிறாங்க. அப்போ சொல் பவுல் ஒருவேளை எபேசு சபையில இது இந்த ஊழியத்தை பண்றாரு. அப்ப எபேசு சபையில போயிட்டு அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்க ஒரு 50-60 பேர் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்கன்னு வைங்க. உடனே அவங்களை அப்படியே நல்லா உத்து பார்த்து உள்ளதுலயே நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு எல்லாருமே நிப்பாட்டி, நான் பார்த்ததுல இவர் தான் பெஸ்ட், இவர் வந்து சபையில ஊழிய பொறுப்புல இருப்பாரு, சபையார்ல அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, இனிமேல் இவர் தான் அப்படின்ட்டு அவர் போவாரா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா ஏற்படுத்தி வச்சுன்னா அதுக்கு கிரேக்க வார்த்தை என்னன்னா கிரட்டோனியோ. நம்பர் ஸ்ட்ராங் நம்பர் வந்து G5500. கிரட்டோனியோ என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா பை ஓட், வாக்குகள் செலுத்துவதன் மூலம் ஏற்படுத்தி வச்சு. இதை நீங்க ரோதர்ஹாம் மொழிபெயர் எப்படி ரிவைஸ்டு வெர்ஷன் கேஜேவி என்ஐவிலாம் இருக்கு, அதே மாதிரி ரோதர்ஹாம் அப்படின்ற ஒருத்தருடைய மொழிபெயர்ப்பு, அவருடைய மொழிபெயர்ப்பு அந்த வசனம் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் பை ஓட் மூலம், வாக்கெடுப்பின் மூலமாய் மூப்பர்களை ஏற்படுத்தி வச்சு. அப்படின்னா ஒரு சபையில ஒருத்தர் ஊழிய பொறுப்புக்கு வரணும்னா அவர் எப்படி வரணும்னா, இந்த சபையில எத்தனை அங்கங்கள் இருக்கிறாங்களோ அத்தனை அங்கங்கள் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுக்கணும். இவர் வரணும், இவர் வரலாம், இவர் செய்யலாம் என்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும். அப்படி பதிவு பண்ணி தான் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து ஒருத்தர் நிற்கும். இது வந்து அப்போஸ்தலர்கள் செஞ்சிட்ட சத்தியம். ஏன்னா நீங்க இதுக்கு பைபிள்ல எங்கனாலும் செக் பண்ணுங்க, புதிய ஏற்பாட்டுல வசனங்கள் உங்களுக்கு ஆச்சரியமும் அதிசயமா இருக்கும். வாசிக்கலாம் டீட்டு முதல் அதிகாரம் 5வது வசனம்.
நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேக்கத்தாவிலே விட்டு வந்தேன்.
ஆமா பாருங்க, இப்போ அப்போஸ்தல் பவுலினுடைய உடன் ஊழியர் தீட்டு, இப்ப இவங்க ஒரு புல் போர்ஸ்ல அவங்களுடைய காலத்துல ஊழியம் பண்ணிட்டே போறாங்க. அப்படி போகும்போது சில இடங்கள்ல அந்த சபை ரொம்ப ஒரு ஆரம்ப கண்டிஷன்ல இருக்கிறதுனால இந்த எலெக்ஷன் நடத்துற அளவுக்கு சபை இன்னும் பக்குவம் ஆகும். அதுக்காக அதை நம்ம புல் கவனம் வச்சுட்டு இருந்தா அடுத்த இடத்துல ஊழியம் பண்ண முடியாது. சோ பவுல் என்ன பண்ணாரு, நெக்ஸ்ட் ஊர்களுக்கு போயிட்டார். அப்படி போனா கூட அவருக்கு மைண்ட் இருந்துச்சு கடந்து போன அந்த இடத்துல என்ன உண்டாக்கணும், அந்த மூப்பரை ஏற்படுத்தி வைக்கல அப்படின்றத புரிஞ்சிட்டு தன்னுடைய உடல் ஊழியனை அனுப்புறாரு. என்ன நோக்கத்துக்காக அனுப்பியிருக்கிறாரு, குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குக்கணும். என்ன குறைவு, அந்த சபைக்கு செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யலாம். என்ன விஷயம், மூப்பர்களை பட்டணங்கள் தோறும், அப்படின்னா சிட்டிக்கான மூப்பர்கள் அல்ல, அந்த பட்டணங்களில் உள்ள கர்த்தருடைய சபைக்கான மூப்பர். இன்னைக்கு இந்த சிஸ்டத்தை நீங்க நாமினல் விஷயத்துல செக் பண்ணி பார்த்தா எங்கேயுமே இருக்காரு. பாஸ்டர் அப்படின்பார், அவர் எப்படி வந்தாரு யாருக்குமே தெரியாது. இல்லைன்னா என்ன சொல்லுவாரு, தேவன் என்னை அழைச்சாரு, எனக்கு வாக்கு திட்டம் கொடுத்தாரு, நான் வந்தேன். அப்படி இல்லை, இங்க மேல ஏறி வந்து ஒருத்தரை நிக்கணும்னா அது வந்து இங்க இருக்கிறவர்கள் பார்த்து அவர் கையில கொடுக்கணும், நீங்க போய் நில்லுங்க அப்படி. அங்க இருக்கிறவங்க பார்த்து நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டா அவனை தான் கொடுத்து போச்சு. அப்போ இதுதான் அப்போஸ்தலர்கள் ஆரம்பிச்ச சிஸ்டம், குரட்டோனியோ கிரேக்க வார்த்தை. அந்த வார்த்தை வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பு ஆகல, தேர்ந்தெடுத்து சரியான வார்த்தை, ஏற்படுத்தி அது கொஞ்சம் தப்பு, தேர்ந்தெடுத்துனா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த 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 செலெக்ஷன் ஒர்க் நடந்திருக்கு. யாரு என்ன அந்த செலெக்ஷன் ஒர்க்கை யார் தான் பண்ணாங்கன்னா அப்போஸ்தலர்கள் பண்ணல, அந்த சத்தியத்தை அப்போஸ்தலர்கள் வச்சாங்க சபை மத்தியில். அதுதான் கட்ட சொன்னார், நீங்கள் எதையாவது கட்டுனா அது அங்க கட்டப்பட்டு இருக்கும். நீங்க என்ன கட்டுறீங்க, சபை மத்தியில் ஒருத்தர் முன்னாடி வந்து நிக்கணும்னா அவர் சபையாரால் ஏற்படுத்தப்படுகிறவரா இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். அப்படி சபையார் ஏற்படுத்தாமல் ஒருவர் முன்னாடி வந்து நிற்கிறார் அப்படின்னா இட் இஸ் ராங். அது வந்து ஒரு நல்ல சிஸ்டமே கிடையாது கர்த்தருடைய சபைக்குரிய விஷயத்துல. ஏன் அப்படின்னா அதனாலதான் நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். நம்ம ஒரு ஸ்கூல் நம்ம செலக்ட் பண்ணலாம் நல்ல ஸ்கூல், ஆனா அந்த கிளாஸ்ல நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மாணவன் நம்ம என்ன பண்ண முடியாது, செலக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் கர்த்தருடைய சபை வந்துட்டு கடைசி காலத்துல அது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், இருக்கிற கண்டிஷன் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. அநேக விழுகைகளும் அநேக வருகைகளும் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது பரலோகம் அல்ல, பரலோகத்திற்கான பாத்திரவாதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூல். ஸ்கூல்லே நிறைய உட்காந்துட முடியாது, ஆனா அந்த ஸ்கூல் ரொம்ப அவசியம். அப்ப அதற்கடுத்த விஷயத்துலதான் பாக்குறோம், மெயினா அவைகளுக்குள்ள என்னதான் பிரச்சனை வரும்னா, நானா நீயா, நான் பெரியாளா நீ பெரியாளா, கண்ணு காலை பார்த்து சொல்லுவோம், கையை கண்ணை பார்த்து சொல்லுவோம், ஒவ்வொரு அவைகளும் ஒவ்வொன்றுக்குள்ள ஒன்னாவனா போட்டி மனப்பான்மைகள். அப்படி வரக்கூடாது. ஒருவேளை அப்படி வந்தா அதனுடைய இன்டென்ஷன் எதுவா இருக்கணும்னா, தலைமை ஸ்தானம், பொறுப்புகள், தான் ஒரு பிரபலமா நிக்கணும், இதுதான் எண்ணங்களா இருக்கும். பட் தேவனுடைய சித்தத்தை நாம் கர்த்தருடைய சபைகளுக்குள்ள செய்யணும். கர்த்தர் நமக்குள்ள சுயாதீனம் கொடுத்திருக்கிறார், பட் அந்த சுயாதீனத்தை நாம் தேவனுக்கு ஏற்ற வகையில பயன்படுத்த வேண்டும். அப்படி கர்த்தருடைய சபைகள்ல நாம் எப்படிப்பட்ட பாத்திரம், தேவன் நம்ம கையில என்ன கொடுத்திருக்கிறாரு, அதை நாம் புரிந்து கொண்டு அதை மிகுந்த கீழ்ப்படுதலோடும் தாழ்மையோடு நம்ம என்ன பண்ணணும்னா அதை பயன்படுத்த வேண்டும். விசேஷமா அதுல நிறைய விஷயங்கள் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. சபைகளுக்கு மத்தியில ஸ்திரிகள் விஷயம் ரொம்ப முக்கியம். அவர்கள் ஸ்திரிகள் பத்தி கூட அப்போஸ்தலர் பவுல் எழுந்தார், ஸ்திரிகள் எப்படி இருக்கணும் கர்த்தருடைய சபைக்குள்ள. நெக்ஸ்ட் கர்த்தருடைய சபையினுடைய கேதரிங் கூடுகைகள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், மீட்டிங்ஸ் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய சபைகள்ல அது எப்படி நடைபெற வேண்டும், இது அவர் சொன்னார். ஒவ்வொருத்தருக்கு தேவன் கொடுத்துட்ட தாளந்துகள் இது ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு தாளந்திற்கும் ஒருத்தர் வந்து எந்த வேலையை எடுத்து செய்யக்கூடிய தாளந்து உள்ளவரா இருப்பார், ஒருத்தர் முன்னாடி வந்து பேசக்கூடியவரா இருப்பார், ஒருத்தர் பாடக்கூடியவரா இருப்பார், எல்லாருக்கும் ஒரே தாளந்து இருக்காது, வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும். ஆனா எல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஐக்கியம். அப்படிப்பட்ட அந்த ஐக்கியத்தை பொதுப்படையே நின்று அழகா ஒருங்கிணைந்து சபையாருடைய ஒப்புதலோட வழி நடத்திட்டு போறதுக்கு அவர்கள இருந்து ஒருத்தர் என்ன ஆகணும்னா வர வேண்டும். அப்படி வருகிறது யார் மூலமா வரும்னா, ஒவ்வொரு அங்கங்கள் எலெக்ஷன் மூலம் தேர்ந்தெடுப்பாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் என்ன, தேர்தல், எலெக்ஷன். இன்னைக்கு இந்த உலகம் பார்க்கும் போது மக்களாட்சி என்பது இந்த உலகத்தினுடைய ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ஃபைனல் ஸ்டெப். ஃபைனல் ஸ்டெப் என்னென்னமோ போராடி மன்னன் ஆட்சி எல்லா ஆட்சியும் போராடி இப்ப கடைசி எங்க வந்து நிக்கிறாங்கன்னா மக்களாட்சியில் வந்து நிக்கிறாங்க. இந்த சிஸ்டம் இவங்க எங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னா பைபிள்ல இருந்துதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மக்களாட்சின்றதை விட இது எப்படி சொல்றா, சபை ஜனங்கள் தங்களுக்கான ஊழியர்களை அவர்களே தேர்ந்தெடுப்பாங்க, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருடைய கருத்துக்கள் இல்ல, ஹோல் அசம்பிளியோட கருத்து. அதனாலதான் நம்ம அவ்வப்போது சொல்வோம், எக்லிசியாளர்கள் ஒவ்வொரு அங்கங்கள் என்ன ஆகணும்னா ஒருவரோடு ஒருவர் பழகணும், ஒருவரோடு ஒருவர் பேசணும், பேசி பழகணும், அதுதான் கரெக்ட். அப்படி இருக்கும்போது தான் அந்த சபையினுடைய நிர்வகிப்பு இல்லைன்னா அதனுடைய எதிர்காலம் வந்து சத்தியத்தின்படி அது அமையும். ஏன்னா வசனங்கள் வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அந்த பாதையில போனாதான் நம்ம பரலோகம் போக முடியும். சோ அதற்கிடையா தான் பார்க்கும்போது கர்த்தருடைய சபைக்கு வரோம், அமைதியா உட்காந்து சத்தியம் கேட்கிறோம், நல்லா பேசுறவர் பேசுவாரு, மற்றவர் நம்ம அமைதியா அப்படின்னு கூடாது. சபைக்குள்ள வந்தா நம்ம ஒவ்வொருத்தரும் சகோதர சகோதரிகளாக ஒரு அங்கத்தின் மேல இன்னொரு அங்கம் மிகவும் கவனம் உடையதாக நாம பழகணும். அப்படி பழகி வரும்போது தான் ஏற்ற கால வரும்போது தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அந்த கர்த்தருடைய சபையில தேவனுடைய ஏற்பாட்டின்படியான சகோதரர்களை என்ன பண்ணலாம்னா மூப்பர்களாக ஏற்படுத்தலாம். அப்படி அந்த சிஸ்டம் இல்லாத போது அந்த சபை அது நீண்ட காலத்துக்கு அமைதியா இருக்காது, இல்லைன்னா ஒரு சரியான வளர்ச்சிக்குள்ள போகிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தீப்புல எழுதுறாதான் நம்ம குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படி அனுப்பிவிட்டேன்னா என்ன அர்த்தம், சில ஊர்களில் ஏன் அப்போ சொல் பவுல் அதை செய்யாம வந்தார்னா அது செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த சபை வந்து அது ரன் ஆகல, அது நல்ல வளர்ச்சி காட்டல. காட்டியிருந்தா என்ன பண்ணிருப்பாருனா அதை அவரே முடிச்சுட்டு வந்திருப்பார். பட் காட்டாத போது அது ஆரோக்கியம் என்பதை விட அது வளரணும், அந்த ஏற்ற சமயம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அப்போ சொல் பவுல் சில காலங்கள் காத்திருந்தார். அப்ப இதே தான் இன்னைக்கு நம்ம காலத்துல சிந்திக்கும் போது, ஒருவேளை இந்த கர்த்தருடைய சபைக்கு மத்தியில நாம் ஒவ்வொருவரும் தேவ சித்தம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம்னா ரொம்ப முக்கியம். நம்ம கண்ணுனா கண்ணோட வேலையை நம்ம பார்த்து ஆகணும், நம்ம கை கை விரல்னா எந்த விரல் அந்த வேலையை நம்ம செஞ்சு ஆகணும். நம்ம அமைதியா ஒருவேளை அந்த வேலை எதுவுமே வேண்டாம் அமைதியா இருந்தா அது நல்லதல்ல. அந்த கை இல்லைன்னா அந்த விரல் வந்து வியாதிப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப எல்லா விரல்களும் இணைந்து அது ஒரு கையாக அது செயல்பட வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட் செயல்படணும். அப்படி செயல்படும் போது ஒரு பார்ட் இன்னொரு பார்ட்டை பார்த்துட்டு நான் அந்த மாதிரி இல்லையே நினைக்க கூடாது, இல்லைன்னா இன்னொரு பார்ட்டை பார்த்துட்டு அது என்ன விட ரொம்ப கீழானது அப்படி நினைக்க கூடாது. தேவனே அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொன்றையும் வைத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டு நமக்கு எவ்வளவோ கருத்துக்கள் எவ்வளவோ எண்ணங்கள் தோன்றினாலும் புரிந்துக்கணும், சபை அது கர்த்தருடையது. கர்த்தர் இயேசு அவருடைய ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச சபை. இதுல நான் ஒரு அங்கமாக தேவன் எனக்கு கொடுத்துட்ட வேலைப்பாடுகளுக்குள்ளாக நான் காணப்படுகிறேன். ஆனா இந்த சபையினுடைய எதிர்காலம், இதனுடைய நிர்வகிப்பு அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அது நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப கர்த்தர் பார்த்து என்ன அனுபவத்திற்குள்ள என்ன அனுமதிக்குள்ள அவருடைய சபையை கொண்டு போறாரோ அது அவர் கொண்டு போவாரு. சோ அந்த வகையில நாம் புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் நம்ம பார்க்கிறோம். நீங்க குறித்து கொள்ளலாம், உங்களுக்கு இந்த வாலிம் கையில கொடுத்துருப்போம். அதுல 6வது வாலிம் புது சிருஷ்டி அப்படின்ற ஒரு வாலிம் இருக்கும். அதுல நீங்க 3வது அத்தியாயத்திலிருந்து நீங்க வாசிக்க ஆரம்பிக்கலாம். அது தொடர்ந்து ஒரு 5-6 அத்தியாயங்கள் வாசிச்சீங்கன்னா ஒரு சபை பற்றிய சத்தியத்தை அப்போஸ்தலர்கள் காலத்துக்கு அப்புறமா அந்திகிறிஸ்து அமைப்பு என்னாச்சுன்னா மண்ணு தோண்டி பூமி கடியில புதைச்சிட்டாங்க அப்படின்னா நான் ஆவிக்குரிய முறையில சொல்றேன். அது நடைமுறையில இல்லாதபடிக்கு குழி தோண்டி புதைச்சிட்டு இவர் போப்பு அப்படின்னா இவர் பார்த்து யாரை நியமிக்கிறாரோ அவர் தான் பிஷப். இல்லைன்னா அதுக்கு நிறைய சிஸ்டத்தை வச்சு தங்களுக்கு சாதகமானவங்களை வச்சுட்டு ஏற்படுத்திடுவான். அதுக்கு பின்னணியில ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்துட்டு ஒண்ணுமே தெரியாம அதை அப்படியே பின்பற்றிட்டு போவான். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. இதை வந்து 1874 அப்புறம் சகோதரர் ரசல் அவருடைய காலங்களில் அந்த சத்தியத்தை அவர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சு அந்த மண்ணுக்குள்ள இருந்து அந்த கூத்தை மறுபடியும் வெளியில எடுத்தார். வெளியில எடுத்து இன்னைக்கு உண்மையான சபைகளுக்கு மத்தியில, சரியான வளர்ச்சிக்குள்ள இருக்கிற சபைகளுக்கு மத்தியில, எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் அப்போஸ்தலர்கள் சொன்ன அந்த சத்தியத்தை இன்னைக்கு ஆக்டிவ்ல கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும் போது அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அது எப்பயுமே அப்படித்தான். கர்த்தருடைய சத்தியத்தை இந்த பொல்லாத உலகத்துக்கு மத்தியில இருந்து ஒருத்தர் நிறைவேற்றணும்னா அதுல அநேக பாடுகள் அவர் பட்டுதான். அதுல கஷ்டங்கள் பாடுகள் இருக்குன்றதற்காக கர்த்தருடைய சத்தியத்தை வேண்டான கீழே வச்சிடக்கூடாது. அதை விட ரொம்ப ஞானமானதுன்னா நம்ம சிந்திச்சிடக்கூடாது. ரசல் சொல்லும் போது அப்படி சிந்திச்சா அவர் அப்போஸ்தலர்களை அப்போஸ்தலர்கள் என்று அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அப்ப அப்போஸ்தலர்களை நம்ம அப்போஸ்தலர்களா ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அவங்களுடைய ஊழியங்களுக்கு நம்ம கணம் கொடுக்கணும். அப்படி அவர்கள் ஏற்படுத்திட்ட ஊழியம் நிறைய இருக்குது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் சபை பற்றிய சக்தி, சபை பற்றிய சக்தி. அதை நாம புரிஞ்சிக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் தேவன் நம்மை வைத்திருக்கிற பாத்திரங்கள்ல நம்ம தெளிவா இருக்கும். கர்த்தர் பார்த்து நம்மளுக்கு ஏதாவது கொடுத்தார்னா நம்ம அந்த வேலையை செய்யணும். ரொம்ப முக்கியமா இந்த ஸ்தானம் வந்துட்டு அநேக எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள உருவாகும். நம்ம பெரியால நிக்கணும். ஆனா மறந்துடக்கூடாது, அது நீங்க அந்த வாலிபில் கூட நீங்க படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அருமையா சகோதர ரசல் ஒரு பாயிண்ட் எழுதுவார் என்னன்னா, கர்த்தருடைய சபைக்கு மத்தியில ஒருத்தர் ஒரு பொறுப்புக்கு வரணும், ஏதோ ஒரு பொறுப்பு, அது எந்த பொறுப்பா இருக்கட்டும். அந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு அவர் என்ன நினைக்கிறார்னா, நான் வந்து தகுதி, நான் கேப்பபிள் பர்சன், இந்த வேலையை இந்த கர்த்தருடைய சபையில இருந்து செய்யறதுக்கு நான் தகுதி உள்ள, நான் அந்த வேலையை செஞ்சா என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நீங்க ஏன் பதில் செய்றீங்க அப்படி வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, யாரும் எங்கிட்ட என்ன எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க, நல்லதுக்குதான் நீங்க செய்யுங்க. அப்படி எல்லாம் எண்ணங்கள் இருந்தா கூட தேர்தல் நடைபெறாமல் எந்த ஒரு ஊழிய பொறுப்பையும் கர்த்தருடைய சபைக்குள்ள எந்த ஒரு சகோதரனும் அதை ஏற்கக்கூடாது. அதை ஏற்பது என்பது ஆரோக்கியமற்றது. ஏன்னா முதல்ல ஏற்கும் போது அது ரொம்ப அருமையா தான் இருக்கும். முத முதல்ல ஒருத்தர் ஒரு கிராமப்புறத்துல கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணி பாஸ்ட் ஆகிறாருன்னு ஆரம்பத்தில் எப்படிதான் இருப்பான், நல்லவரா தான் இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் பில்டிங் கட்டின உடனே நிறைய சபை எண்ணிக்கை வளர்ந்தவனே அதுக்கப்புறம் அப்ப பார்க்கும்போது அந்த டோட்டல் சபை ஏதோ மனுஷீகத்தினுடைய கண்ட்ரோல் உள்ள போயிடும். சோ கர்த்தருடைய சபையை இருக்கக்கூடாது என்பதற்கு தான் பை ஓட் எதுவா இருக்கட்டும், எனக்குள்ள அது என்ன இருக்கு, நான் வந்து நல்லா செய்வேன், எனக்கு இந்த வாய்ப்பு சபை கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படின்னா வேணும்னு அப்படி நினைச்சாருன்னா கண்டிப்பா சபை கொடுப்பாங்க. சபை கொடுக்கலையா ரொம்ப அமைதியா இருந்து இப்ப சபை என்னை என்ன மாதிரி பார்க்குது அதற்கு தகுந்த மாதிரி என்னுடைய செயல்பாடுகள் நான் செய்யும். ஏன்னா தேவனுடைய சித்தம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவருடைய சித்தத்தின்படி செஞ்சு முடிக்கிறவன் தான் அங்க வர முடியும் கர்த்தர் சொன்னார்கள். அப்படி தேவ சித்தத்தை நம்ம செய்கிறதுக்கு நம்மளுடைய சுய எண்ணங்கள் கருத்துக்களை என்னைக்குமே கீழே தள்ளணும். அதனால தான் நம்ம ப்ரிப்பரேஷன் மற்றும் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் எடுத்தோம். தேவ சித்தத்துக்கு பெரிய எதிரி எதுனா சுய சித்தங்கள். அதே மாதிரிதான் கர்த்தருடைய சபைக்கு எடுத்த விஷயத்துல கூட நம்முடைய சுய எண்ணங்கள் சுய கருத்துக்கள் அவைகளை நம்ம என்னைக்குமே மேலவங்க விடக்கூடாது. தேவ ஆவி மூலம் கர்த்தருடைய சத்தியம் என்ன சொல்லுது அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வாஞ்சியா இருக்கணும், வேத வசனங்கள் படிக்கணும், இது போல சப்ஜெக்ட் கேட்கணும், பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளை வாசிக்கணும். வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆவி நமக்குள்ள தெளிவா அது வழி நடத்தும். அப்படி வழி நடத்தும் போது சபை பற்றிய சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். சோ அந்த வகையில தான் நம்ம பார்க்கிறோம், தேவனே அவருடைய சித்தத்தின்படி இந்த சரீரத்துல அவயங்கள் ஒவ்வொன்றையும் வைத்திருக்கிறார். இதை நீங்க ரொம்ப குறிப்பா அறிஞ்சிக்கணும், ஏன்னா இது கொஞ்சம் டீப்பான பாயிண்ட்ஸ் தான். நம்மளே ரொம்ப நிதானத்தோட தான் உங்க மத்தியில சில பாயிண்ட்ஸ் டெலிவரி பண்றோம். ஆனா நிச்சயம் இது கடைசி கால சபை அறிய வேண்டிய ட்ரூத். இனி வருகிற காலங்களில் ஏற்ற சமயம் கிடைக்கும் போது இந்த ரகசியம் வேதத்துக்குள்ள இருக்கிற அந்த ரகசியங்களை நாம் இன்னும் அழகாக நம்ம கற்றுக்கொள்வோம். ஆனா இப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய சபையின் நிர்வகிப்பு அது கர்த்தர் கையில மாத்திரமே இருக்கு. இப்போதைக்கு நம்ம மத்தியில சில அரேஞ்ச்மெண்ட் சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்குன்னா அதனாலதான் நம்ம அந்த வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நீங்க நோட் பண்றீங்களா இல்லையா தெரியல, டெம்பரவரி தற்காலிகமாக. அப்படி ஒரு ஸ்டேஜ் வரும் அப்ப வந்துட்டு சபை அது செய்வோம். அப்படி செய்யும் போது அது எப்படிப்பட்ட தன்மையா இருந்தாலும் முழு சூழல் அது கர்த்தருடைய சபை கடத்தல், அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி முழுக்க முழுக்க அது அவங்களுடைய நிர்வகிப்புக்குள்ள அது காணப்படும். சோ இப்படித்தான் பாக்குறோம் சபை பற்றிய சத்தியம். வசனம் ஒன்று வாசித்து நான் முடிக்கலாம், நேரம் கடந்து போயிட்டதுனால. மத்தேய சுவிசேஷ புத்தகம் 16 அதிகாரம் 18
மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை.
ஆமா, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளு. உண்மையிலேயே கர்த்தர் சபையை கட்டலாம், அது கர்த்தருடைய சத்தியத்தின்படி என்ன ஆகணும், அந்த சபை இயங்கிக் கொண்டு போகும். அப்படி போனாதான் என்ன அர்த்தம், கர்த்தர் அந்த சபையை கட்டிக்கொண்டு இருக்கிறார் அர்த்தம். அவர் சொல்லியிருக்கிற சத்தியத்தின்படி அந்த சபை இல்ல, அது ஒரு ஸ்டேஜ் வரையும் அப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இல்லாத அப்படியே இருக்குன்னா என்ன ஆகுதுன்னா அந்த கட்டப்படுதல் தொடர்ந்து அங்க நடக்கலன்னு பாயிண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ கர்த்தர் சொன்னா நான் கட்டுவேன். சோ இன்னைக்கு நம்ம மத்தியிலே கட்டுறாருனா ஒவ்வொரு செங்கலும் இல்ல ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு அவயமும் இந்த மனசோட இருக்கு. என்ன மனசோட, கர்த்தருடைய சபைக்கெடுத்த விஷயத்துல கூட நான் தேவ சித்தம் செய்யக்கூடியவனாக நான் இருக்கு. என் சுய சித்தங்கள் இல்ல, சுய கருத்துக்கள் இல்ல, தேவ சத்தியம் என்ன சொல்லுது, அந்த சித்தம் என்ன, அதற்கு உரியவனாக நான் இருப்பேன். ஏன் இயேசு சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. சோ அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க நம்மளுடைய வாழ்க்கையை 4 பாகங்களாக பிரிக்கலாம். அதுல கடைசியான பாகம் எதுனா சபை. அப்ப இந்த சபையில கூட நம்ம ஒவ்வொருத்தரும் மிகவும் கவனம் உள்ளவர்களாக, நமக்கு சுயாதீனம் இருந்தாலும் அந்த சுயாதீனத்தை சத்தியத்தோடு கூடிய சுயாதீனமாக செயல்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த கம்ப்ளீட் எனப்பட்ட வார்த்தை, முழுமையாய் அர்ப்பணிப்புக்கு உட்பட்டவர்கள் என்ற வார்த்தையை நாமும் அனுபவிக்கலாம், கர்த்தரோடு கூட மகிமைக்கு நேராக கடந்து போகலாம். சோ இந்த வார்த்தைகளோடு இந்த பாடத்தை நாம முடித்துக் கொள்கிறோம். அடுத்த வாய்ப்புல வரும்போது புதியதான ஒரு ஸ்டடியோட கூட நாம் உங்களை சந்திக்கிறோம். தேவசாமே அதுவரை நம் அனைவருக்கும் கிருபை கொடுத்து வழி நடத்துவாராக. ஆமே.
தலைப்பின் கீழாக அநேக சத்தியங்களை நாம் கேட்டு